நியாயாதிபதிகள் 11வது அதிகாரம் நம்ம பார்க்க போறோம். நம்ம கடந்த சாப்டர் 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். சாப்டர் 10வது அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்க ராக் பாட்டம் என்ற மாதிரி அவங்க விக்கிற ஆராதனையில எவ்வளவு கீழே போனோமோ அவ்வளவு கீழே போயிட்டாங்கன்னு நம்ம பார்த்தோம். அதாவது இது வரைக்கும் அவர்கள் பாகாலை சேவித்தார்கள், பாகாலை சேவித்து தேவனுக்கு முன்பதாக தீமையை செய்தார்கள் என்று வருகிற வசனம் இப்ப எப்படி வந்துச்சுன்னா, அவர்கள் பாகாலையும் அஸ்டிரோத்தையும் ஆறாமுடைய தேவர்களையும் சைடோனுடைய தேவர்களையும் மோகாமுடைய தேவர்களையும் ஆமோன் புத்திரருடைய தேவர்களையும் பிலிஸ்தீனுடைய தேவர்களையும் அப்படின்னு அவங்களை சுத்தி இருக்கக்கூடிய எந்த தேவர்களையும் விடாம யெகோவாவை விட்டுட்டு வேற எல்லாத்தையும் அவர்கள் சேவிக்க ஆரம்பிச்சு யெகோவாவுக்கு கோபம் மூட்டினார்கள். யெகோவாவை விட்டு அவரை சேவிக்காமல் போனார்கள். அதனால் அவர் கோபம் உண்டு அவர்களை பிலிஸ்தியரிடையும் பிலிஸ்தியரோடும் ஆமோன் புத்திரருக்கும் அவர்களை வித்து போட்டார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அந்த மக்கள் அவர்களை ஒடுக்கி நசுக்கி 18 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்குனாங்க. அதான் 10வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். அங்க ஒடுக்கும் போது என்ன செய்யுது, ஆபத்து வந்தா ஆண்டவரே அப்படின்ற மாதிரி அவர்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறாங்க. ஆண்டவரே பாவம் செஞ்சுட்டோம், எங்களை காப்பாத்தோம். அவங்க அந்த கேம் ரொம்ப வாட்டி விளையாடிட்டாங்க. அது அவங்களுக்கு நல்ல கை தேர்ந்த வித்தை. ஒன்னா நல்லா இருக்கும் போது பாவத்து செய்வாங்க, ஆபத்து வரும்போது ஆண்டவரே காப்பாத்து அப்படின்னு ரொம்ப வாட்டி செஞ்சுட்டாங்க. அதை செய்யும் போது தான் நம்ம என்ன பார்க்கிறோம், ஆண்டவருடைய பதில் வருது. என்ன, உங்களை எகிப்தர்கிட்ட இருந்து ஆமோரியர்கிட்ட இருந்து ஆமோன் புத்திரர்கிட்ட இருந்து பிலிஸ்தியர் சைடோனியன் அமல்கியர் அப்புறம் மோனைட்ஸ் அவர்கள் ஒடுக்கத்துக்கிட்டதான் நீங்க ஒடுக்கப்பட்டீங்க, ஆனா என்கிட்ட உதவி கேட்கும் போது நான் உங்களை காப்பாத்தினேன். ஆனா நீங்களோ என்னை விட்டு வேற தேவர்களை சேவித்தீர்கள், அதனால நான் இனிமே உங்களை ரட்சிக்க மாட்டேன். பாருங்களேன், அந்த மாதிரி ரொம்ப அதிசயமான வசனம். நான் உன்னை ரட்சிப்பேன் ரட்சிப்பேன் எல்லாம் போர்டில் போட்டுக்கணும். இந்த மாதிரி ஒரு வசனத்தை எடுத்து எச்சரிக்கைக்கு போட்டுக்கணும். ஆண்டவரை வந்து நம்ம கிராண்டடுக்கு எடுத்துக்க முடியாது. ஆண்டவருடைய கிருபைய அதான் பார்க்கிறோம். தேவனுடைய கண்டிப்பும் தேவனுடைய தயவு, அது ரெண்டுமே நம்மளை கட்டுப்படுத்தணும். தேவன் மன்னிக்கிறவர் தான். நம்ம மனம் தளர்ந்து போயிடாம நம்ம பாவம் செய்யும் போது ஆண்டவர்கிட்ட மன்றாடி மனம் திரும்புதலோடு கேட்கும் போது மன்னிக்கிறவர் தான், மன உருக்கத்தோடு மன்னிக்கிறவர். ஆனா அந்த மன்னிப்ப அந்த இரக்கத்தை வந்து நம்ம கொள்ளையாடுன பொருளா ஒரு கேமாக விளையாடுற மனிதர்களா இருந்தோம்னா அதுக்கு அவர் இடம் கொடுக்க மாட்டார். அவருடைய கண்டிப்பத்தான் நம்ம பார்க்க போறோம், தண்டனையை தான் வாங்க போறோம். பாருங்களா, அது வந்து இங்க பாக்குறோம். அது தேவனுடைய ஒரு கண்டிப்பையும் அவருடைய தயவு தான் நம்ம வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ணணும். அவர் எப்பொழுதும் நம்மளை மன்னிப்பாருன்னு நம்மள அவர் அசட்டியா கிராண்டடுக்கு எடுத்துக்க முடியாது. அதை பாக்குறோம். சரி, இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் அதை சொன்ன பிறகு அவங்க என்ன செஞ்சாங்க, சரி ஆண்டவரே நாங்கள் பாவம் செய்தோம் அப்படின்னு சொல்லி உம்முடைய சித்தத்தின்படி எங்களுக்கு செய்யும் அப்படின்னு அவங்களுக்கு மத்தியில் இருக்கிற தேவர்களை எல்லாம் அகற்றி விட்டு தேவனை சேவிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா அது உண்மையான மனம் திரும்புதலா அப்படின்றத நம்ம கிரகிக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு நல்லா இருக்கும் போது தானே பிரச்சனை, இந்த ஆபத்துல இருந்து காப்பாத்தணும்னு என்ன டிராமானா போடலாம். ஒரு மனம் திரும்பின எப்ப பார்க்க முடியும், அவனுடைய கன்சிஸ்டன்டி தொடர்ந்து போறது, தொடர்ந்து வளர்ந்து போறானான் தான் பார்க்க முடியும். ஆபத்து வரும்போது தெரிஞ்சதில்ல, அது பார்க்கிறோம். ஆனா ஆண்டவர் வந்து அவங்களை காப்பாத்துறார், அவங்க மேல மனதுருக்கிறார். ஏன், அவங்க ரொம்ப நல்லா உத்தமமா மனம் திரும்பிட்டாங்கன்றதுக்காக இல்ல, அவங்க படுற உபத்திரத்தை கஷ்டத்தை அவருனால அவர் மனசுனால தாங்க முடியல. ஒரு தகப்பன் மாதிரி நம்ம பிள்ளைங்க இவ்வளவு தப்பு செய்தேன்னு போட்டு படா படா படான் அடிச்சிடும். அடிச்சிட்ட பிறகு அது கண்ணீர் விடும் போது, அது அழுவும் போது, அதனோட அழுகைய வியாகுலத்தை பார்த்து நமக்கு என்ன வருது, அந்த குச்சியில நம்மளே அடிச்சுக்கலாமான்னு நமக்கு தோணுது இல்லைங்களா. ஐயோ இப்படி அழுவுதே புள்ள அப்படின்னு. அதே மாதிரிதான் தகப்பன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல் கர்த்தர் அங்க இறங்கி அவர்களுக்கு இறக்கம் பாராட்டுறார். இறக்கம் பாராட்டின உடனே அதான் போன வாரத்துல நம்ம முடிச்சோம். இறக்கம் பாராட்டும் போது அவர்களுக்கு விடுதலை, கடவுள் இறக்கம் காட்டுறாருன்னா அவங்களுக்கு விடுதலையின் காலம் வந்துருச்சு. அந்த பராமரிப்பு ஒரு ஸ்டேரிங் வீல் மாறுற மாதிரி பராமரிப்பு மாறுறத 17வது வசனத்தை பார்க்குறோம். 18 வருஷத்துக்கு ஒடுக்கத்துக்கு அப்புறம் என்ன ஆகுது, ஆமோன் புத்திரர்கள் ஒன்றாக சேர்கிறார்கள் இல்லைங்களா. 10:17 படிங்க.
ஒருவரை ஒருவர் நோக்கி, அம்மோன் புத்திரர் மேல் முந்தி யுத்தம் பண்ண போகிற மனுஷன் யார், அவனே கீழையாத்தின் குடிகளுக்கெல்லாம் தலைவனாய் இருப்பான் என்றார்கள்.
இங்க ஒரு சீன் நடக்குது. என்ன, அம்மோன் புத்திரர்லாம் கூடி வராங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமா போர் எடுக்கணும்னு. இஸ்ரேல் ஜனங்களும் சும்மா இருக்காம இது வரைக்கும் பிரிஞ்சு பாவம் எல்லாரையும் பிரிக்கும், ஆனா இப்போ எல்லாரும் ஒன்னா கூடி வராங்க. கூடி வந்து அவர்களுக்கு விரோதமா நிக்கிறாங்க, போருக்கு போகலான்னு நிக்கிறாங்க. ஆனா என்ன, அங்க ஒரு பிரச்சனை, ஒரு கேப்டன், ஒரு தளபதி இல்லைங்க, ஒரு லீடர் இல்லைங்க. ஒரு லீடர் இல்லைன்னா என்ன வார் செய்யறது, நம்ம லீடருடைய டைரக்ஷன் படி தானே போகணும். லீடர் இல்லை, அங்க ஒரு போர் வீரன் இல்லையே, போர் வீரன் யார் என்றத கிலயாத் புத்திரர்கள் டிஸ்கஸ் பண்றாங்க, தலைவர்கள்லாம் டிஸ்கஸ் பண்றாங்க. இப்படி அம்மோன் புத்திரருக்கு விரோதமா போறதுக்கு நமக்கு ஒரு தலைவர் இல்லையே, யார் போறது கூட அப்படின்னு அவங்க யோசிக்கும் போது அவங்க யாரை செலக்ட் பண்றாங்க அப்படின்றது அந்த கேள்வியோடு முடியுது அந்த அதிகாரம். அதுதான் 11வது அதிகாரத்துக்கு நம்ம வரோம். யார் அவங்க செலக்ட் பண்ண போறாங்க, ஹூஸ் த லீடர். இப்ப அடுத்ததாக வரப்போய கதாநாயகர் யார், யாருடைய கதையை நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா அடுத்த அதிகாரத்துக்கு நம்ம வரோம். அடுத்த அதிகாரத்துல இவங்க டிஸ்கஸ் பண்ணி இது பார்க்கும்போது அடுத்த அதிகாரம் வந்து ஆண்டவருடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துது. ஆண்டவர் எப்படி அவங்களை ரட்சிக்கிறார்னு வெளிப்படுத்துது. அதனால முதலாவது அந்த ரட்சிப்பின் கருவியை நம்ம பார்ப்போம். ஆண்டவர் எப்படி அவங்களை ரட்சிக்கிறார், எந்த கருவியை பயன்படுத்துறார். சில நேரங்களில் வந்து நம்ம யாரையாவது வந்து யூஸ்லெஸ் நம்ம ரிஜெக்ட் பண்ணிடுவோம். ஒரு வாட்டி எங்கள் வீட்டில் ஒரு ஜெட் பம்ப்பு மோட்டர் இருக்குது, அந்த மோட்டரில் போர்வெல் மோட்டர், அதில் தண்ணி சரியாக வராது. அது எவ்வளோ ரிப்பேர் பண்ணி பார்த்தாலும் சரியாக வரல. இங்கே ஒரு மோட்டர் ரிப்பேர்காரர் இருக்கார், அவரை கூப்பிட்டு வந்து காமிச்சு அவரு எவ்வளோ காசெல்லாம் வாங்கி 6000 ரூபாயெல்லாம் வாங்கி நல்லா பண்ணிடுறேன் அப்படின்னு உள்ளெல்லாம் போட்டு எடுத்து 4-5 பேரை கூப்பிட்டு வந்து என்னென்னவோ பண்ணிவிட்டு ஒரு 2 நாள் தண்ணி வந்துச்சு. அதுக்கப்புறம் தண்ணி வரல. என்னப்பா அவ்வளோ காசு வாங்கிட்டு போனியே, வாப்பா வாப்பான்னு அவர் ஃபோன் பண்ணி கூப்பிட்டு அவர் வரவே இல்லை. வரவே இல்லைன்னு போய் அவர் கடைக்கிட்டே போய் இந்த மாதிரி ஏமாத்தலாமணி, உனக்கு பண்ண வரலன்னா முடியாதுன்னு சொல்லிடணும், ஏன் இப்படி ஏமாத்தின அப்படின்னு, உங்ககிட்ட இன்னும் ஒரு வாழ்க்கையில் வரவே மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. வந்துட்ட பிறகு சரி திருப்பி மோட்டர் ரிப்பேராக இருக்குது, ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லி ஃபோன் பண்ணி ஜஸ்ட் டயல் ஃபோன் பண்ணி யாரோ ஒரு ஆளை பிடிச்சோம். பிடிச்சிட்டு அவரை கூப்பிட்டு வந்து ரிப்பேர் பண்ணிப்பானே, ஓ தாராளமாக எல்லாத்தையும் நான் முடிச்சிடுறேன்னு சொல்லிட்டு இவர் போய் அங்கே அந்த ஆளை திருப்பி கூப்பிட்டு வந்தார். யாரை நாங்கள் கூப்பிட மாட்டேன், நான் ஒரு முகத்தையும் பார்க்கறதுக்கு அவர்கிட்ட இப்போ கேட்கணும் ரிப்பேர் பண்ணி கொடுப்பார். நம்ம ஏன் வேணா யாருன்னு தள்ளி விட்டோமோ, ரிஜெக்ட் பண்ணமோ, அவங்கக்கிட்டயே திருப்பி போய் உதவி கேட்கறது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். இஸ்ரேல் ஜனங்களுக்கு அப்படி ஒரு கஷ்டம் இப்போ வந்துருச்சு, அந்த மாதிரி ஒரு கஷ்டம் பாருங்களேன். அந்த அனுபவத்தை இங்க வந்து ஆமோன் புத்திரர்கள் போருக்கு நிக்கிறாங்க, கிலயாத்து தலைவர்கள் எல்லோரும் தவிக்கிறாங்க, நமக்கு ஒரு லீடர் இல்லையே, ஒரு ஜெனரல் இல்லையே, எப்படி சால்வ் பண்றது, யார் இவங்களுக்கு முன்னாடி போக முடியும், அவங்க எல்லாம் முடிவு பண்றாங்க, இது ரொம்ப பெரிய வேலை. யாரு தலைவராக போறாங்களோ அவங்க தான் நம்ம எல்லாருக்கும் இனிமே பெர்மனன்ட் தலைவராக இருக்க முடியும். ஏன்னா இது ஒரு பெரிய வேலை, அது செய்யறவங்களுக்கு ஒரு பெரிய வெகுமதி வைக்கணும், ரொம்ப கஷ்டமான வேலை. அதை முடிவு பண்ணி அவங்க எல்லோருமே என்ன முடிவு பண்றாங்க, ஜெப்தா தான் சரியான ஆளுன்னு முடிவு பண்றாங்க. ஜெப்தா தான் ஒரு சரியான ஆள், அவருக்கு போர் வீரன் திறமையெல்லாம் அவருக்கு இருக்கு. அதை ஜெப்தா முடிவு பண்ணவொடனே, ஆனால் இப்போ என்ன பிரச்சனைனா, நான் அந்த மோட்டர்காரங்கிட்ட போய் திருப்பி கூப்பிடுற மாதிரி, வேணான்னு அவனை போய் கூப்பிடுற மாதிரி இப்போ ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு. என்ன அந்த சூழ்நிலைன்னு தான் 1-3 வரைக்கும் நமக்கு விளக்குது. என்ன ஜெப்தால இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன, முதலாவது வசனம் படிங்களா,
அவனை பெற்றான், மனைவியும் அவனுக்கு குமாரர்களை பெற்றாள், அவன் அவன் மனைவி பெற்ற குமாரர் பெண்ணிவர்களான பின்பு அவர்கள் எப்தாவை நோக்கி, உனக்கு எங்கள் தகப்பன் வீட்டிலே சுதந்திரம் இல்லை, நீ அந்நிய ஸ்திரீயின் மகன் என்று சொல்லி அவனை துரத்தினார்கள். அப்பொழுது எப்தா தன் சகோதரரை விட்டு ஓடி போய் தெற்கேசத்திலே குடியிருந்தான். வீணரான மனுஷர் எப்தாவோட கூடிக்கொண்டு அவனோடு கூட யுத்தத்திற்கு போவார்கள்.
சரி, இதுல எஃப்தாவுடைய பேக்ரவுண்ட் ஒன்னுல இருந்து மூணு வரைக்கும் வருது. என்ன எஃப்தாவுடைய கதை? அவர் திறமையில ஒன்றும் கம்மி இல்லை, பெரிய போர் வீரன் தான். ஆனா அவருடைய சர்டிபிகேட்ல ஒரு பிரச்சனை. என்ன சர்டிபிகேட்ல ஒரு பிரச்சனை? அவர் வந்து ஒரு ஒரு வேசிக்கு பிறந்தவர். கிலையாத் என்றவர், அவர் ஒரு வேசியோடு உறவு வைத்து அப்படி பிறந்தவர். ஆனா கிலையாத்க்கு ஒரு வேற சொந்த மனைவி இருந்துச்சு. அந்த மனைவி மூலமா பல புத்திரர்கள் இருந்தாங்க. இது என்ன ஆச்சு? அந்த புத்திரர்கள்லாம் பெருசான பிறகு இந்த கிலையாத் அந்நிய ஸ்திரீக்கு பிறந்தவன் ஆச்சே அப்படின்னு சொல்லி அவன் நம்ம சொத்துல ஏதாவது பங்கு கேட்க போறான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க? அவனை துரத்தி விட்டுட்டாங்க. நம்ம சொத்துல பங்கு கேட்க போறான்னு துரத்தி விட்டுட்டு அவனுடைய திறமை இவ்வளவு பெரிய பராக்கிரமசாலி ஆச்சே அப்படின்லாம் யோசிக்காம துரத்தி விட்டுட்டாங்க. அவனை ரிஜெக்ட் பண்ணி விட்டுட்டாங்க. ஜெப்தா என்ன பண்ணா? டோப்ன்ற ஒரு ஊருக்கு போய் அங்க இருக்கக்கூடிய வீணர், வீணர்னா யாரு? அங்க இருக்கக்கூடிய ரவுடிங்க, ஒண்ணுக்கும் சமுதாயத்தினால தள்ளப்பட்டவர்கள் இல்லைங்களா, குண்டாஸ் அப்படின்னு அந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் சேர்த்துக்கிட்டு அவன் போருக்கு போவான். ஒரு ஒரு கொள்ளைக்காரர் மாதிரி, ஒரு கொள்ளைக்காரர் இல்ல ஒரு தீவிரவாதிகள் மாதிரி இல்லைங்களா. அப்படி ஒரு வாழ்க்கைய ஜெப்தா வாழ ஆரம்பிச்சார். அப்படி ஒரு வாழ்க்கைய வாழ்ந்தா எவ்வளவு நல்ல ஒழுக்கம்லாம் இருக்கும், எவ்வளவு நல்ல பழக்கம்லாம் இருக்கும்? அவ்வளோ நல்லா இருக்காது இல்லைங்களா. ஒரு பெரிய தீவிரவாதிகள், கூண்டாசு, அவங்க கூட கொள்ளைக்காரர்கள் கூட ஒரு வாழ்ற ஒரு வாழ்க்கையா போயிடுச்சு. ஆனா யாருமே நினைச்சு பார்த்துருக்க மாட்டாங்க, இப்படி ஒரு கூண்டாசுக்கு ஒரு வீணருக்கு போய் தலைவனா இருக்கக்கூடிய ஜெப்தாவை போய் கர்த்தர் ஒரு கருவியாக பயன்படுத்த போறார். பெரிய அதிசயம். தள்ளப்பட்டவன், ஒதுக்கப்பட்டவன் இல்லைங்களா, தவறா பிறந்தது, பெற்றோர்கள் தன் குடும்பத்தினால தள்ளப்பட்டு வீணர்களுக்கு போய் தலைவனா இருக்கிறவனை ஆண்டவர் பயன்படுத்துறார். அதான் இதுல தான் அந்த மேசியாவுடைய டைப் சாயலை நம்ம பல இடங்கள்ல பார்க்கலாம். வேணாம் என்று தள்ளப்பட்ட கல் என்னவாச்சு? மூளை கல் ஆயிடுச்சு. அதுதான் ஆண்டவர் செய்யறத பார்க்கிறோம். மனிதர்களால் தள்ளப்பட்ட மனிதர்களை ஆண்டவர் பல விதத்துல உயர்த்தி இருக்கிறார். ஏன் யோசேப் அப்படித்தான் மனிதர்களால் தள்ளப்பட்டது. அதே மோசே கூட மனிதர்களால் தள்ளப்பட்டு ஒதுக்கப்பட்டார், ஆனா கடவுள் அவரை பயன்படுத்தினார். அதேதான் தாவீது கூட சொல்லலாம். சவுல் அவரை விரட்டி விரட்டின்னு விரட்டினார். மனிதர்களால் தள்ளப்பட்டவர் தேவனால் பயன்படுத்தப்படுகிறார். அதான் பார்க்கிறோம் ஜெப்தாவுடைய கதையிலையும். ஆனா ஜெப்தா வித்தியாசம். இந்த மனுஷன் வந்து இவ்வளோ ஒரு கடவுள் இவனை இஸ்ரவேலை ரட்சிக்கணும்னு பயன்படுத்துறார். அங்க வந்து கொள்ளை கூட்டமாக டோப்ல இருக்கிறவன் அவ பயன்படுத்துறத பாக்குறான். அவனுக்குள்ளத்தான் தேவ ஆவி வருது. ஒரு நினைக்க முடியாத ஒரு கருவி, நம்ம யோசிச்சு பார்க்க முடியாத ஒரு கருவி. ஆனா இந்த மனுஷன் தான் இஸ்ரவேல ரட்சிக்கணும். ஏன்? ஒரு ஒரு ஐரணி, ஒரு ஒரு படம் இதுல நம்ம பார்க்கலாம். என்ன? இவன் ஒரு வேசியுடைய மகன், ஆனா இஸ்ரவேல் ஜனங்க விக்கிர ஆராதனை செய்து வேசித்தனமாக வேசியுடைய பிள்ளைகள் மாதிரி மாறி போனதை அவங்க பாவத்தை அவனுக்கு ஞாபகப்படுத்தும்படிக்கு இப்படி ஒரு கருவியை எடுத்து ஆண்டவர் பயன்படுத்துறார். அவங்க பாவத்தை ஞாபகப்படுத்தும்படி. அது மாத்திரம் இல்லை, இதுல ஒரு பாருங்க, இதுல எவ்வளவு நல்ல சீனு. இதுக்கு முன்னாடி இல்ல அதிகாரத்துல இஸ்ரவேல் ஜனங்க யெகோவா கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்களோ அந்த மாதிரி தான் கிலையாத் புத்திரர் ஜெப்தா கிட்ட நடந்துக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி என்ன? அவங்களுக்கு ஆபத்து வரும்போது ஆண்டவரேன்னு ஓடுறது, இல்ல டைம்ல அவர் தள்ளி விட்டுறாங்க. இங்கேயும் ஜெப்தாவை என்ன பண்றாங்க? அவனை தள்ளி விட்டுட்டாங்க, வேணான்னு ஒதுக்கிட்டாங்க. ஆனா இப்போ அவங்களுக்கு ஆபத்து வரும்போது என்ன செய்யறாங்க? ஐயோ ஜெப்தா, நீ தான் எங்களை காப்பாத்தணும்னு அவர்கிட்ட ஓடுறாங்க. ஆனா ஜெப்தாவுடைய பதில் என்ன? படிங்களை தொடர்ந்து நாள்ல இருந்து
சில நாளைக்கு பின்பு அம்மோன் புத்திரர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ணினார்கள். அவர்கள் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ணும் போது கிலையாத்தின் மூப்பர் எப்தாவை தோப் தேசத்திலிருந்து அழைத்து வர போய் எப்தாவை நோக்கி, நீ வந்து நாங்கள் அம்மோன் புத்திரர்களோடு கூட யுத்தம் பண்ண எங்கள் சேனாதிபதியாக இருக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு எப்தா கிலையாத்தின் மூப்பரை பார்த்து, நீங்கள் அல்லவா என்னை பகைத்து என் தகப்பன் வீட்டிலிருந்து என்னை துரத்தினவர்கள். இப்பொழுது உங்களுக்கு ஆபத்து நேரிட்டிருக்கிற சமயத்தில் நீங்கள் என்னிடத்தில் ஏன் வருகிறீர்கள் என்றான். அதற்கு கிலேயாத்தின் மூப்பர்கள் எப்தாவை நோக்கி, நீ எங்களுடனே கூட வந்து அம்மோன் புத்திரரோடு யுத்தம் பண்ணி கீழையாத்தின் குடிகளாகிய எங்கள் அனைவர் மேலும் தலைவனாயிருக்க வேண்டும். இதற்காக இப்பொழுது உன்னிடத்தில் வந்தோம் என்றார்கள். அதற்கு எப்தா, அம்மோன் புத்திரரோட யுத்தம் பண்ண நீங்கள் என்னை திரும்ப அழைத்து போன பின்பு கர்த்தர் அவர்களை என் முன்னிலையாய் ஒப்பு கொடுத்தால் என்னை உங்களுக்கு தலைவனாக வைப்பீர்களா என்று கீழையாத்தின் மூப்பரை கேட்டான். கீழையாத்தின் மூப்பர் எப்தாவை பார்த்து, நாங்கள் உன் வார்த்தையின் படியே செய்யாவிட்டால் கர்த்தர் நமக்கு நடுநின்று கேட்பாராக என்றார்கள்.
இல்ல, அதே ஒரு சிமிலாரிட்டி பார்க்கிறோம். 10வது அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அதே ஒரு படம் இங்க பார்க்கிறோம். அங்க போய் கேட்கிறாங்க, ஆண்டவரே ஆபத்தில் இருக்கும்போது தான் ஓடுறாங்க ஆண்டவர் கிட்ட. ஆண்டவர் என்ன சொல்றாரு, என்னதான் நீங்க வேணாம்னு என்ன ஆராதிக்காம அந்த தேவர்களை ஆராதிச்சிங்க, அந்த தேவர்கள்ட்டயே போய் கேளுங்க அப்படின்னு அவர் விரட்டுறாரு. அதே மாதிரி எஃப்தாவுடைய பதிலும் இருக்கு, நீங்க தானே என்ன துரத்தி விட்டீங்க வேணான்னு. ஒரு ஒரு ஓமையாக யெகோவாவும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மத்தியில் நடக்கிறத ஒரு ஓமையாக எஃப்தாக்கும் அந்த கிலியாத் புத்திரனுக்கும் நடக்கிறத நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு அவர் பதில் கொடுக்கிறார். ஆனா அப்படி பதில் கொடுத்தாலும் கடைசியில அவரு அவங்களை காப்பாத்த ஒத்துக்கிறார். ஒரு கண்டிஷன், என்ன கண்டிஷன், என்ன தலைவனாக மாத்துவீங்களா, என்ன தலைவனாக ஏற்றுக்கொள்வீங்களா அப்படின்னு அந்த கண்டிஷன்ல அவரு போறத பாக்குறோம். போய் என்ன உடனே என்ன நடக்குது, சரி அதை ஒத்துக்கிட்ட பிறகு தொடர்ந்து படிங்க.
அப்பொழுது எப்தா கீலேயாத்தின் மூப்பரோடே கூட போனான். ஜனங்கள் அவனை தங்கள் மேல் தலைவனும் சேனாதிபதியுமாக வைத்தார்கள்.
அருமையான ஒரு உதாரணத்தை பாக்குறோம். அவ்வளவு பெரிய அழைப்பு, அவ்வளவு பெரிய இது வந்தாலும் எப்தா என்ன செய்யறாரு, தன்னுடைய காரியங்களை எல்லாம் மிஸ்பாவில் கர்த்தருடைய சந்நிதியில் சொன்னார். அது எல்லாத்தையும் ஆண்டவருடைய ரகசிய நேரத்தில் போய் ஆண்டவர்கிட்ட ஃபுல்லு மேட்டரை அவன் தெரிவிச்சு, ஆண்டவரே இப்படி இருக்கு, இந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி நான் சொல்லி இருக்கிறேன், உங்களுடைய சித்தம் அப்படின்னு நல்ல ஆண்டவர்கிட்ட ஒரு நல்ல உறவு இருக்கிறத பார்க்கறோம். எப்தாக்கு அதை சரியா செய்யறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது ஒரு நல்ல முன்மாதிரி, ஜபத்தோடு அதை செய்யறார், என்னை வழி நடத்துங்க. இதான் ஒரு கருவி, ரட்சிப்புக்கு பயன்படுத்தக்கூடிய கருவி வந்து இப்போ எப்தா ஒரு கேரக்டர் நம்ம பார்க்கறோம். சரி, இப்ப ரட்சிப்பின் சரித்திரம் அதைத்தான் நம்ம பார்ப்போமே. 5ல இருந்து பாத்தீங்கன்னா படிங்க.
பின்பு எப்தா அம்மோன் புத்திர ராஜாவினிடத்திற்கு ஸ்நானாதிபதிகளை அனுப்பி, நீ என் தேசத்தில் எனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வருகிறதற்கு எனக்கும் உனக்கும் என்ன வழக்கு இருக்கிறது என்று கேட்க சொன்னான். அம்மோன் புத்திர ராஜா எப்தாவின் ஸ்நானாதிபதிகளை நோக்கி, இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வருகிற போது அர்னோன் துவக்கி யாபோக் மற்றும் யோர்தான் மட்டும் இருக்கிற என் தேசத்தை கட்டி கொண்டார்களே, இப்பொழுது அதை எனக்கு சமாதானமாய் திரும்ப கொடுத்து விட வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றான். எப்தா மறுபடியும் அம்மோன் புத்திரரின் ராஜாவினிடத்திற்கு ஸ்தானாதிபதிகளை அனுப்பி அவனுக்கு சொல்ல சொன்னதாவது, எப்தா சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் மோவாபியரின் தேசத்தை ஆயிலும் அம்மோன் புத்திரரின் தேசத்தை ஆகிலும் கட்டிக்கொண்டது இல்லையே.
சரி, இதுல இப்ப ஒரு வாக்குவாதம் நடக்குது. ஒரு 5-11 வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு கோர்ட் சீன் மாதிரி எனக்கு கற்பனை வருது. திருப்பி படிச்சு பார்த்தோன்னா ஒரு போருக்கு அம்மோன் புத்திரர் நிக்கிறாரு, இந்த தேசத்துக்கும் அந்த தேசத்துக்கும் ஒரு பகை. ஆனா என்ன பகை, அதை முதல்ல எந்த போர் நடக்கிறதுக்கு முன்னாடி சமாதானமா ரத்தம் எல்லாம் சிந்துறதுக்கு முன்னாடி பேசி தீர்த்துக்குவோம் அப்படின்னு இல்லைங்களா, சமாதான பேச்சுவார்த்தை. அந்த பேச்சுவார்த்தைக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஜெப்தாவும் போர் செய்யாம பாருங்களேன், அவர் வந்து ஒரு அனுப்புறார், ஏன் ஆமோனியர் இப்போ இஸ்ரவேல அட்டாக் பண்றாங்க, என்ன காரணம், ஆமோன் புத்திரர் ஆமோன் ராஜாவுடைய காரணம் பாருங்களேன், இப்ப இதை வச்சுதான் அவங்களுடைய மக்கள் எல்லாம் எழுப்பி போர் எல்லாம் இது பண்ணி வந்திருக்கிறார். என்ன அவருடைய காரணம், இஸ்ரவேல் ஜனங்க எகிப்துல இருந்து புறப்பட்டு வரும்போது அர்னோன்ல இருந்து யாபோக்ல இருந்து யோர்தான் அப்படி இருக்கக்கூடிய பெரிய லேண்டு பரப்ப, எங்களுடைய லேண்ட அம்மோன் புத்திரருடைய லேண்ட நீங்க எடுத்துக்கிட்டீங்க, அத திருப்பி கொடுங்க. அதான் கேஸ் இல்லைங்களா. கோர்ட் கேஸ் பார்த்தோம்னா ஒரு வீடுங்க பெரிய ப்ராப்பர்ட்டி பிளாக் பெயிண்ட்ல எழுதிட்டு கோர்ட் கேஸ் போட்டிருப்பாங்க. இப்ப அம்மான் ராஜா ஒரு கோர்ட் கேஸ் போட்டிருக்கிறார். என்ன, இந்த அர்னான்ல இருந்து யாபோக்கு வரைக்கும், அங்கிருந்து யோர்தான் வரைக்கும் இருக்கக்கூடிய லேண்டு அது எங்களுது, எங்களுக்கு திருப்பி கொடுங்க. அது எந்த லேண்டு தெரியுமா? இந்த ஈஸ்ட் லேண்ட், யோர்தானுக்கு இப்புறம் இருக்கக்கூடிய லேண்ட். கானானூர் இல்ல, இந்த ரூபன் கோத்திரம், கேட் கோத்திரம் குடியிருந்தாங்களே, ஆடு மாடுகள் எங்களுக்கு இருக்கு, இந்த லேண்டை கொடுங்கன்னு குடியிருந்தாங்களே கானானுக்கு வெளியே, அந்த லேண்டை எங்களுக்கு கொடுங்க, அது எங்களுடைய லேண்ட் அப்படின்னு அவர் ஒரு கேஸை போட்டிருக்கிறார். இந்த கேஸ் உண்மையா இல்லையா அப்படின்னு ஆராய்ந்து பார்க்கணும். நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது அதுக்கு பதில் கொடுக்கிறார். பாருங்களேன், இந்த காலத்தில் சில லேண்டை நாலஞ்சு பேர் எடுத்துக்கிட்டு எங்களுது உங்களுதுன்னு சண்டை போடுற மாதிரி அங்கேயும் அந்த இது புதுசு இல்லை, அந்த காலத்திலே நடந்திருக்கு. பாருங்களேன், ஓகே, இது எதிர்த்தரப்பான வாதம் என்ன அப்படின்னு கேட்குவாங்க கோர்ட்டில், இல்லைங்களா? எதிர்த்தரப்பான வாதம், இவர் அம்மான் புத்திரர், இவர் தான் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கிறாரு, இந்த லேண்ட் எங்களுது கொடுங்க. எதிர்த்தரப்பான வாதத்தை நம்ம பார்க்கலாம், பார்த்து நம்ம தான் முடிவு பண்ணணும் யாருதுன்னு. அதான் எத்தாவுடைய ஆர்கியூமெண்ட் என்னன்னா, முதல்ல ஹிஸ்ட்ரி அவர் சொல்றாரு. எப்பா முதல்ல ஹிஸ்ட்ரியை பார்க்கலாம் இல்லைங்களா? முதல்ல லேண்டு என்னன்னு பார்த்தோன்னா ஹிஸ்ட்ரியை தான் பார்ப்பாங்க. முதல் பேப்பர்ஸை பார்ப்பாங்க, மதர் டீடை பார்ப்பாங்க. அந்த மாதிரி லேண்டு மதர் டீடை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட். அப்படின்னு ஒரு மதர் டீட எடுத்து காட்டுற மாதிரி என்ன சொல்றாரு,
இஸ்ரவேல எகிப்திலிருந்து வருகிற போது வனாந்திரத்தில் சிவந்த சமுத்திரம் மட்டும் நடந்து, பின்பு சுக்கோத்துக்கு வந்து இஸ்ரவேலர் ஏதோமின் ராஜனவனத்திற்கு ஸ்தானாதிபதிகளை அனுப்பி, நாங்கள் உன் தேசத்து வழியாய் கடந்து போக மட்டும் என்று சொல்ல சொன்னான். அதற்கு ஏதோமின் ராஜா செவி கொடுக்கவில்லை. அப்படியே மோவாவின் ராஜாவினிடத்திற்கு அனுப்பினார்கள், அவனும் சம்மதிக்கவில்லை. ஆதலால் இஸ்ரவேலர் காதேசிலே தரித்திருந்து வனாந்திர வழியாய் நடந்து ஏதோம் தேசத்தையும் மோவாப் தேசத்தையும் சுற்றி போய் மோவாபின் தேசத்திற்கு கிழக்கே வந்து மோவாபின் எல்லைக்குள் பிரவேசியாமல் மோவாபின் எல்லையான அர்னோன் நதிக்கு அப்பாலே பாறையும் இறங்கினார்கள்.
இது வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்டு வரும்போது, அவங்க வனாந்திர வழியா வரும்போது, அவங்களுக்கு நடுவுல வந்த ஒரு தேசம் வந்து ஏதோம் தேசம். அந்த ஏதோம் தேசத்துல அவங்க என்ன கேட்டாங்க அந்த ராஜா கிட்ட, ஐயா நாங்கள் ரொம்ப சுத்திட்டு வரணும், வனாந்திரத்துல இருந்து ரொம்ப தூரம் வரோம், உங்க லேண்ட்ல ஒன்னும் ஒரு புல்லம் தொட மாட்டோம், எங்களுக்கு போறதுக்கொண்டே இடம் கொடுங்க, நாங்கள் ஏதாவது வாங்கணும்னா காசு கொடுத்து வாங்கிக்கிறோம், எங்களுக்கு போறதுக்கொண்டே இடம் கொடுங்கன்னா ஏதோம் ராஜா என்ன சொன்னாரு, காலை வெட்டிடுவேன், வராதிங்க, வரவே வராதிங்க, நான் விட மாட்டேன்ட்டார், பெர்மிஷன் டினைட். அப்படின்ன உடனே அவங்க என்ன பண்ணாங்க, பாவம் ரொம்ப சுத்து முதலே டயர்டு, இன்னும் சுத்தி போனாங்க, ஒன்றும் பண்ணல. ஏதோ மோவாப் தேசம் வந்துச்சு, அங்கேயும் பெர்மிஷன் கேட்டாங்க. மோவாப் ராஜாவும் என்ன சொன்னாரு, பெர்மிஷன் டினைடு, வரக்கூடாது நீங்க. அப்படின்னா அங்கேயும் சுத்தி போனாங்க. அவங்க வந்து இவர் ராஜா பெர்மிஷன் கொடுக்கலையேன்னு சொல்லி போர் துவக்கல, அவங்ககிட்ட சண்டை போடல, அவங்க லேண்டை எடுக்கல. ஏன், ஆண்டவர் தெளிவாக உபாகமும் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா 2:9-19 சொல்லி இருக்கிறாரு, ஏதோம் புத்திரரும் மோவா புத்திரர்கிட்டயும் நீங்க சண்டை போடக்கூடாது. பாருங்களா, வேற ஏதாவது படிச்சு பாருங்க, 2:9
அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, நீ மோவாவை வருத்தப்படுத்தாமலும் அவர்களுடைய போர் செய்யாமலும் இரு, அவர்கள் தேசத்தில் உனக்கு மட்டும் சுதந்திரமாக கொடேன்.
மோவாப் தேசத்தை நீ தொந்தரவு பண்ணக்கூடாது. அப்புறம் 19,
அம்மோன் புத்திரருக்கு எதிராக சேரப்போகிறாய், நீ அவர்களை வருத்தப்படுத்தவும் அவர்களுடைய போர் செய்யவும் வேண்டாம், அம்மோன் புத்திரரின் தேசத்தில் ஒன்றும் உனக்கு சுதந்திரமாக கொடேன்.
அம்மோன் புத்திரரும் ஏதோம் மோகா புத்திர தேசமும் ஆண்டவர் கொடுக்க மாட்டேன்ட்டார். ஏன், ஏதோம் யாருடைய சந்ததி, யாருடைய சந்ததி ஏதோம்ல இருந்து வந்தவங்க, ஈசாவுடைய சந்ததி. யாக்கோபு, ஈசா யாருன்னு கேட்காதீங்க, யாக்கோபுடைய அண்ணன், அவனுடைய சந்ததியில வந்தது தான் ஏதோம். அம்மோன் புத்திரர் மோவாப் புத்திரர் யாருடைய சந்ததியிலிருந்து வந்தவங்க, லோத்துடைய புத்திரர், லோத் ஆபிரகாமுடைய நெஃப்யூ இல்லைங்க, அவங்களுடைய புத்திரர்லேருந்து வந்தவங்க. இவங்களாம் உறவினர்கள், அவங்களுடைய தேசத்தை நான் அவங்களுக்கு கொடுக்க மாட்டேன், அதைத்தான் ஆண்டவர் சொல்லி இருந்தார். அதனால பெர்மிஷன் கேட்டாங்க, ஏதோ கொடுக்கல. அதனால எவ்வளோ டயர்டாக சுற்றி வந்தாலும், இன்னும் எவ்வளோ டயர்டாக சுற்றி போனாங்க, அவங்ககிட்ட இன்னும் அம்பு வச்சுக்கல, அவங்க லேண்டு ஒரு துளியாக எடுக்கல. அதே மாதிரி மோவாப் கிட்டேயும் செஞ்சாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு இவங்க எங்க வந்தாங்கன்றாரு, எங்க பாளையம் இறங்கினார்கள், அர்னோன் நதியில இருந்து அப்படின்னு எங்களுது அர்னோன் கிட்ட வந்தாங்க. அப்ப என்ன ஆச்சு?
அப்பொழுது இஸ்ரவேல எஸ்போனிலே ஆளுகிற சீகோன் என்னும் எமோரியரின் ராஜாவிடத்துக்கு ஸ்தானாதிபதிகளை அனுப்பி, நாங்கள் உன் தேசத்து வழியாய் எங்கள் ஸ்தானத்திற்கு கடந்து போக இடம் கொடு என்று சொல்ல சொன்னான். சீகோன் இஸ்ரவேலரை நம்பாததினால் தன் எல்லையை கடந்து போகிறதற்கு இடம் கொடாமல் தன் ஜனங்களை எல்லாம் கூட்டி யாகாசிலே பாளையம் இறங்கி இஸ்ரவேலுடைய யுத்தம் பண்ணினார்கள்.
என்ன நடக்குது? அம்மோன் புத்திர ஏதோ முடியாதுன்னுட்டாங்க, மோகாப் முடியாதுன்னுட்டாங்க. இப்ப வந்து அர்னோன்ல பாளையம் இறங்கி அர்னோன்ல இருந்து இங்க தான் யாபோக், இதான் சொல்ற எங்கள் லேண்டுன்னு. யாபோக்கு, யாபோக்ல இருந்து யோர்தான் போறதுக்கு எங்களுக்கு இடம் கொடுப்பான்னு சீஹோன் ராஜா கிட்ட கேட்டாங்க. சீஹோன் ராஜா யாருடைய ராஜா? அங்கே போட்டிருக்கு யாருடைய ராஜா? ஆமோரைட்ஸ். ஆமோனைட்ஸும் ஆமோரைட்ஸும் வித்தியாசம், நாங்க அதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஆமோனைட்ஸ் வேற, அம்மோனியர்கள் வேற, அமோரியர்கள் வேற. புரியுதுங்களா? இந்த ராஜா வந்து அமோரியன், ஆமோரைட்ஸ். சியோன் ராஜா அமோரியர்கிட்ட கேட்டாங்க. அவர் என்ன பண்ணாரு? எல்லாரும் முடியாது முடியாதுன்னு விஷயம் அனுப்பிச்சா இவர் ஒரு பட்டாளத்தையே கூட்டு வந்து போருக்கு வந்திருக்கிறார். ஏன் உங்களை ஒளிச்சா கட்டுவோம், பெர்மிஷனா கேக்குறீங்க லேண்டு கிட்ட இருந்து போகணும்னு சொல்லி ஒரு போருக்கே வந்தாரு. இஸ்ரவேல் ஜனங்க அவங்க கிட்ட போர் செய்து யெகோவா அவங்க தேசத்தை, அம்மோரிய தேசத்தை இவர்களுக்கு கொடுத்தாங்க. இதான் ஹிஸ்டரி, இதான் மதர் டீடு சொல்லுது. அது அப்படி சொன்னா இப்ப பாயிண்ட் பாயிண்டா அவருடைய வாதம், எதிர்வாதம் என்ன? முதலாவது அவருடைய எதிர்வாதம் 21ல இருந்து பாத்தீங்கன்னா படிங்க.
அப்பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சீகோனையும் அவருடைய எல்லா ஜனங்களையும் இஸ்ரவேலின் கையில் ஒப்பு கொடுத்தார், அவர்களை முறியடித்தார்கள். அப்படியே இஸ்ரவேலர் அந்த தேசத்திலே குடியிருந்த எமோரியரின் சீமையை எல்லாம் பிடித்து அர்னோன் துவக்கி யாபோக் மட்டும் வனாந்தரம் துவங்கி யோர்தான் மட்டும் இருக்கிற எமோரியரின் எல்லைகள் எல்லாம் சுதந்திரமாய் கட்டிக்கொண்டார்கள்.
அந்த ராஜா சியோன் ராஜா இடம் கொடுக்கிறேன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லாம போருக்கு வந்தான். போருக்கு வந்து தங்களை தற்காத்து கொள்ளணும்னு இஸ்ரவேல் ஜனங்க போர் செய்தாங்க. அவங்களாம் போருக்கு போல வனாந்திரத்துல கஷ்டப்பட்டுக்கிட்டு வராங்க. அவங்களுக்கு ஏன் போர் இடம் கொடுப்பா இல்லைன்னா உடுப்பான்னாங்க. இவன் போருக்கு வந்தான், யெகோவா தங்களுக்கு விரோதமாக போர் செய்து அந்த தேசத்தை, அந்த தேசத்தை முறியடித்து யாபோக்கில் அர்னோன்ல இருந்து யாபோக்கு, யாபோக்கில் இருந்து யோர்தான் இடத்தை இஸ்ரேல் ஜனங்களுக்கு சுதந்திரமாக கொடுத்தார். யார்கிட்ட இருந்து வாங்கி கொடுத்தார்? அம்மோரியர்கிட்ட இருந்து வாங்கி கொடுத்தார். நீ ஆமோனைட், நீ அம்மோன் புத்திரன், உனக்கும் இந்த லேண்டுக்கும் என்ன சம்பந்தம்? அது அங்க இருந்து வாங்கியிருக்கிறோன்னு மதர் டீல கிளியரா போட்டிருக்கேன். நீ வந்து எப்போ, நீ வந்து ஏன் இப்போ இதை கேட்கிற? உங்களுக்கும் இந்த லேண்டுக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாதுப்பா, ஏன் இந்த லேண்டை இப்போ கேட்கிற நீ? அதான் அவருடைய வாதம். பாருங்களேன், உங்களுடைய லேண்டுன்றீங்களா இத? அம்மான் புத்திரருக்கும் அந்த லேண்டுக்கும் இது அமோருடைய, அமோருடைய லேண்ட். முதலாவது அவருடைய வாதம் பாருங்களேன், சரித்திரத்திலிருந்து முதலாவது அவருடைய ஆர்குமெண்ட். ரெண்டாவது அவருடைய ஆர்குமெண்ட் பாத்தீங்கன்னா என்ன சொல்றாரு?
இப்படி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் எமோரியரை தம்முடைய ஜனமாகி இஸ்ரவேலுக்கு முன்பாக துரத்தி இருக்க நீர் அந்த தேசத்தை கட்டிக்கொள்ள தகுமா?
அமோரியரை விரட்டிட்டு ஆண்டவர் இந்த தேசத்தை இஸ்ரவேல் கொடுத்தா, அந்த தேசத்தை நீ வந்து சரித்திரத்தை புரட்டிட்டு எங்களுது நீ சொல்லலாமா? படிங்க.
உம்முடைய தேவனாகிய காமோஸ் உமக்கு முன்பாக துரத்துகிறவர்களின் தேசத்தை நீ கட்டிக்கொள்ள மாட்டீரோ? அப்படியே எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு முன்பாக துரத்துகிறவர்களின் தேசத்தை எல்லாம் நாங்களும் கட்டிக்கொள்ளுகிறோம்.
ரெண்டாவது ஆர்குமெண்ட். முதலாவது ஹிஸ்டரியில இருந்து ஒரு ஆர்குமெண்ட், இதான் ஹிஸ்டரிப்பா, இது உங்க லேண்ட் இல்ல, அமோரியர் உள்ள லேண்ட். ரெண்டாவது தியாலஜில இருந்து ஒரு ஆர்குமெண்ட், இறையல்ல இருந்து ஒரு ஆர்குமெண்ட். என்ன? எங்கள் தேவன் எங்களுக்கு வாக்களித்து அமோரியருடைய லேண்ட உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லி அந்த கிஃப்டாக, ஒரு தெய்வீக கிஃப்டாக, நம்ம பெற்றோர்கள் ஒரு ஆன்செஸ்ட்ரல் கிஃப்ட் என்றுவோம் இல்லைங்களா, டீடு கிஃப்டா டீடா நம்மளுக்கு வீடு அது இது எழுதி வைக்கிற மாதிரி, யெகோவா தேவன் எங்களுக்கு இந்த லேண்ட், வானத்தையும் பூமியும் படைத்தவர் அவரு, அவரு டைட்டில் டீடு போட்டு எங்களுக்கு கிஃப்டா கிஃப்ட் டீடா இந்த லேண்ட போட்டிருக்கும் போது, அன்பா கொடுத்திருக்கும் போது அதை நாங்கள் பிடிச்சிக்க வேணாமா? உங்க தேவன் கீமோஷன்ற தேவன், அவங்க தேவன் இல்லை. ஒருவேளை அவங்க கொடுத்தேன்னு நினைச்சு நீங்க ஒரு லேண்டை வச்சுக்கிட்டீங்கன்னா அதை வந்து நீங்க எடுத்துக்க மாட்டீங்களா? அதை மத்தவங்க உடுத்து விட்டுருவீங்களா? மத்தவங்க அழைச்சி போடுறதுக்கு இல்ல, எங்கள் தேவன் கொடுத்த லேண்ட், நாங்க விட மாட்டோம் அப்படின்னு இறையல்ல இருந்து ஒரு ஆர்குமெண்ட். ரெண்டாவது பாருங்களா, முதலாவது ஹிஸ்டரியில. நெக்ஸ்ட் அடுத்ததாக அருள் என்ன சொல்றாரு?
மேலும் சிப்போரின் குமாரனாகிய பாலாக் என்னும் மோவாபின் ராஜாவை பார்க்கிலும் உமக்கு அதிக நியாயம் உண்டோ? அவன் இஸ்ரவேலோட எப்போதாகிலும் வழக்காடினானா? எப்போதாகிலும் அவனுக்கு அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினானா? இஸ்ரவேலரை எஸ்போனிலும் அதன் கிராமங்களிலும், ஆரோவேரிலும் அதன் கிராமங்களிலும், அர்னோன் நதி நதியருக்கான எல்லா ஊர்களிலும் 300 வருஷம் குடியிருக்கையில்
கொடுத்திருக்கிறாரு, அதை நாங்க ஆக்கிரமிச்சிருக்கிறோம், அது எங்க லேண்ட். மூணாவதாக இதுக்கு முன்னாடி மோஹாப் ராஜா யார சொல்றாரு? பாலாக். பாலாக் அவர் தான் மோஹாப் ராஜா. அவர்கிட்ட தான் இந்த லேண்ட் எல்லாம் முதல்ல இருந்துச்சு. அந்த லேண்டை ஆமோரியர்கள் எடுத்துக்கிட்டாங்க. ஆமோரியர்கள் எடுத்துக்கிட்ட உடனே இஸ்ரவேல் ஜனங்க ஆமோரியர்கிட்ட போய் சண்டை போட்டு எடுத்துக்கும் போது, உண்மையான அவனே வந்து கடவுள் கொடுத்தாருன்னு விட்டுட்டானே, அவனே அதை ஒன்றும் கேட்காம போனானே. ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சிச்சு, அவன் ஒன்றும் வழக்காடல. ஆனா என்ன ஆகும், 22 பார்த்தீங்கன்னா, பாலாக்கு இஸ்ரவேலுக்கு விரோதமா போர் செய்ய வந்தான். அவங்க லேண்டை எடுத்துக்கிட்டாங்கன்றதுக்காக இல்லை, லேண்டு விஷயமே அங்கே பிரச்சனை இல்லை, இவங்க பக்கத்தில் இருக்கிறாங்களே நமக்கு ஏதாவது ஒரு வம்பு வரப்போகுதுன்றதுக்காக போர் கூட செய்ய வரல. பாலாமை வச்சு அவங்கள சபிக்கணும்னு பார்த்தான். நமக்கு அந்த கதை நம்ம படிச்சிருக்கலாம். அவங்கள சபிக்கணும், சபிச்சா தான் அவங்கள வெல்ல முடியும். ஏன்னா ஒரு மிரட்டலாக தான் பார்த்தானே தவிர, அவங்க லேண்ட் எடுத்துக்கிட்டாங்கன்ற அவனுடைய வழக்கே கிடையாது. அதான் அவர் சொல்றாரு, மோஹாபு உண்மையான ஓல்டு சொந்தக்காரன், அவனே அதை பத்தி ஒன்னும் கேட்கல. அது ஒண்ணு. இன்னொன்னு கடைசி அவருடைய ஆர்குமெண்ட் பாருங்களேன், அழகான ஆர்குமெண்ட். தி ஆர்குமெண்ட் ஃப்ரம் சைலன்ஸ்னு சொல்லுவாங்க, நாக்க புடுங்குற மாதிரி. என்ன, இந்த லேண்ட்ல நாங்க எஸ்பான், அரியோர் அந்த கிராமங்கள்ல எத்தனை வருஷமா குடியிருக்கிறோம்? 50 வருஷமா குடியிருக்கிறவங்களே எழுப்புறது கஷ்டம். இவங்க 300 வருஷமா நாங்க குடியிருக்கிறோம். இது உங்க லேண்டா இருந்தா 300 வருஷமா இருந்த உங்களுடைய மூதாதையர்கள் ஒருத்தனுமே ஒரு சத்தம் ஒரு பேச்சு பேசலையே. இப்போ வந்து இது இவ்வளவு பெரிய வம்பான லேண்டு, டிஸ்பியூட்டட் லிட்டிகேஷன் லேண்டுன்னா, ஒருத்தனை 300 வருஷம் நாங்க குடியிருக்கும் போது பேசல, இப்பதானா அவனுக்கு பிரச்சனை வந்துருச்சு? இப்பதானா எந்த ஆதாரமும் இல்லாம அந்த லேண்டு பிடிக்க நீ வந்திருக்கிற அப்படின்னு அருமையாக ஒன்னொன்னாக எடுத்து எஃப்தாவுடைய ஆர்குமெண்ட் வாக்கு அவருடைய இது. நம்ம தான் ஜட்ஜா இருக்கிறோம்னு வச்சுக்குவோம், யார் யார் பக்கம் தீர்ப்பு சொல்லுவான்? ஜஸ்ட் அருமையா வாதாடினார் இல்லைங்களா, ரொம்ப அருமையான வாதாடி. இவர் என்ன, இவருக்கு பதில் சொல்லணும், இவர் என்ன பதில் சொல்றாரு பாப்போம். நீங்க என்ன சொல்றீங்க இப்போ அப்படின்னா, கம்ப்ளைண்ட் என்ன பண்றாரு?
நான் உங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்யவில்லை, நீர் எனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறதுனால் நீர் தான் எனக்கு அநியாயம் செய்கிறீர். நியாயாதிபதி ஆகிய கர்த்தர் இன்று இஸ்ரவேல் புத்திரருக்கும் அம்மோன் புத்திரருக்கும் நடு நின்று
சொல்லி அனுப்பினான். இப்போ இவரு அம்மோன் ராஜா ஏதாவது அவருடைய தரப்பு வாதத்தை நம்ம கேட்கணும். அவர் என்ன சொல்றாரு?
ஆனாலும் அம்மோன் புத்திரரின் ராஜா தனக்கு எத்தா சொல்லி அனுப்பின வார்த்தைகளுக்கு செவி கொள்ளாதே போனான்.
இது ஒரு ஆர்குமெண்டா? அவன் என்ன சொல்றான், அதை பத்தி எல்லாம் எனக்கு கேர் இல்ல, எங்கெல்லாம் அவ்வளவுதான், சில பேர் இருக்கிற மாதிரி அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன், டாக்குமெண்ட் எல்லாம் பார்க்க மாட்டேன், இது எங்க லேண்ட் அவ்வளவுதான் அப்படின்னு பைத்தியம் பிடிச்ச மாதிரி அவனுடைய லட்சிய வெறி. அவன் ஒன்னும் ஒரு ஆதாரத்தோடு ஒரு உண்மையான இதோடு இஸ்ரவேல கொள்ள அடிக்கணும், ஏமாந்தவங்க ஏமாந்த லேண்ட் புறம்போக்கு லேண்டு கிடைச்சிச்சுன்னா அதை வளைச்சு போடணும்ன்ற மாதிரி அந்த லேண்டை சும்மா கொள்ளையாடணும்னு வந்திருக்கான். அவனுக்கு எந்த இதுவும் இல்லை. இந்த வாதங்கள்லாம் வச்ச பிறகு அவனுக்கு குத்துது தான், ஆனா அதை பத்தி எல்லாம் ஒன்னும் கேர் பண்ணல, அதெல்லாம் நான் கேட்க மாட்டேன், அதெல்லாம் நிறுத்த முடியாது, எங்க லேண்ட் கொடுத்துரு, இதெல்லாம் நான் போருக்கு வருவேன் அப்படின்னு வந்திருக்கிறான் பாருங்களேன். அதான் பாக்குறோம், இந்த போர் இப்போ நடக்க போகுது அவருடைய. ஆனா எஃப்தா தான் நீதி, அவருடைய அவர் பக்கம் தான் கேஸ் இருக்கு. அங்க போர் நடக்கிறத நம்ம பார்க்க போறோம். இந்த ஹிஸ்டரிய எஃப்தா எடுத்து விளக்குறதும் இஸ்ரவேல் படிக்கும் போது அவனுக்கு ரொம்ப நன்றி கொடுக்கணும் இல்லைங்களா. ஆண்டவர் எப்படி நமக்கு அந்த லேண்டை கொடுத்தாரு அப்படின்றத ஒரு பெரிய கிராட்டிடியூடு, அதை பார்க்கணும். ஒரு மறுக்க முடியாம சொந்தமா அந்த லேண்டை கொடுத்தாரு. இப்போ கடைசியாக இந்த சீன் முடிய போகுது, இந்த அதிகாரம் முடிய போகிறது வந்து ரொம்ப சேடாக முடிய போகுது. ரொம்ப சேட் மூவிஸ் மேக் மீ சேட் அப்படின்ற மாதிரி சேட் எண்டிங் ரொம்ப பேஜார் இல்லைங்களா. ஒரு இது பார்க்குறோன்னா சேடாக எண்டிங் ஆச்சுன்னா இது ரொம்ப சேடாக எண்ட் ஆகுறத நம்ம பார்க்க போகிறோம். என்ன, போரில் எஃப்தா தோத்துற போகிறாரா? கிடையாது. வின் பண்ணியும் அவருடைய வெற்றி ரொம்ப சேடாக போயிடுது. ஏன் போயிருது பாப்புமே பாருங்க. அவருடைய ஞானமா பதில் சொன்னாரு, இப்போ வெற்றிகரமாக ஆமோன் புத்திரரை வெல்ல போறாரு. ஆனா ரெண்டு ட்ராஜடிஸ் எஃப்தாவுடைய வாழ்க்கை நடக்க போது. முதலாவது ட்ராஜடி இந்த வாரம் பார்ப்போம், அடுத்த ட்ராஜடி அடுத்த வாரம் பார்ப்போம். முதலாவது ட்ராஜடி வந்து அவர் செஞ்ச ஒரு ஆணையில இருக்கு, அவர் செஞ்ச ஒரு ப்ராமிஸ், அதுல தான் பெரிய சோகம் இருக்கு. ரெண்டாவது ட்ராஜடி வந்து அவருடைய ஒரு பாஸ்வேர்டு அப்படி எடுக்கலாம், அது அடுத்த வாரம் நம்ம பார்ப்போம். அவர் முதலாவது வந்து அவருடைய ஒரு ஆர்வ கோளாறுனால வந்தது, ரெண்டாவது வந்து அவருடைய பெருமைனால வந்தது. ரெண்டு ட்ராஜடிஸ் இப்போ எஃப்தா வாழ்க்கையில் நடக்க போகுது. அதை வந்து பாருங்களேன், இது இந்த கதையை எழுதுறவர் எப்படி எழுதுறாருன்னா, அந்த வாரை பத்தி நமக்கு அவ்வளவு சொல்லல. படிங்க என்னன்னு சொல்றாரு. இப்போ
அப்பொழுது கர்த்தருடைய ஆவி எஃப்தாவின் மேல் இறங்கினார், அவன் கீழையாத்தையும் மனாசை நாட்டையும் கடந்து போய் கீழையாத்தில் இருக்கிற மிஸ்பாவுக்கு வந்து அங்கே இருந்து அம்மோன் புத்திரருக்கு விரோதமாக போனான். அப்பொழுது எஃப்தா கர்த்தருக்கு ஒரு பொருத்தனையை பண்ணி, தேவரே, அம்மோன் புத்திரரை என் கையில் ஒப்புக்கொடுக்கவே ஒப்புக்கொடுத்தால் நான் அம்மோன் புத்திரத்திலிருந்து சமாதானத்தோட திரும்பி வரும்போது என் வீட்டு வாசற்படியிலிருந்து எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ அது கர்த்தருக்கு உரியதாகும், அதை சர்வாங்க தகன பலியாக செலுத்துவேன் என்றான். எஃப்தா அம்மோன் புத்திரர்களை யுத்தம் பண்ண அவர்களுக்கு விரோதமாக புறப்பட்டு போனான். கர்த்தர் அவர்களை அவன் கையில் ஒப்புக் கொடுத்தார். அவன் அவர்களை ஆரோவேர் துவக்கி மின்னித்திற்கு போகும் மட்டும் திராட்சை தோட்டத்து நிலங்கள் வரை இருக்கும் மகா சங்காரமாய் முறியடித்து 20 பட்டணங்களை பிடித்தான். இப்படி அம்மோன் புத்திரர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக தாழ்த்தப்பட்டார்கள்.
ஜெப்தா வந்து போய் போர் செய்ய போகும்போது கர்த்தருடைய ஆவி அவனுக்குள்ள வந்தது அப்படின்னு அந்த வசனம் 29 வசனம் சொல்லுது. அந்த ஆவி வந்ததுனால அவன் போன ரூட்டை பத்தி சொல்லுது. அவன் கில்லேட்ல இருந்து மனாசாக்கு போய், மனாசால இருந்து மிஸ்பாக்கு போய், அங்க இருந்து அம்மோன் புத்திரரை தாக்க அவன் போனான் அப்படின்னு அந்த வசனத்துல வருது. பார்க்கலாம், வரும்போது ஒருவேளை அந்த ஆவி அவருக்கு வந்ததுனால ஆவியானவர் அவனுக்கு வழி நடத்தி இருக்கலாம், அப்படி போ அந்த வெற்றிக்கு அப்படின்னு போய் அந்த மாதிரி போய், அதோடு அந்த கர்த்தர் அம்மோன் புத்திரரை ஜெப்தா கைக்கு ஒப்பு கொடுத்தார், அதோடு வார் முடியுது. நமக்கு ஆக்சுவலா ரொம்ப அந்த பாரா கதையிலயோ அந்த கதையில வர சீனு அதெல்லாம் கொஞ்சம் இருந்தா நல்லா இருக்குமேனு யோசிக்கிறோம். ஆனா அந்த எழுதுறவர் அது மேல இன்ட்ரெஸ்டா இல்ல, ரொம்ப இன்னொரு விஷயத்து மேல இன்ட்ரெஸ்டா இருக்கிறார். என்ன, அவன் பண்ண ஒரு ஆணை 30 வசனத்துல அவன் போகும்போது ஆவியானவர் அவனுக்குள்ள வந்திருக்கிறாரு, ஆண்டவர் அவனை நியமிச்சிருக்கிறாரு, போய் போர் செஞ்சு வெல்ல போறான். இவரு ஆர்வ கோளாறு தான் இது. ஆவியானவர் வந்திருக்கும் போது அது நடக்கும்னு போக கூடாது, என்ன பண்றது, ஒரு பொருத்தனையை செய்கிறார். என்ன, ரொம்ப நான் வென்று எனக்கு வெற்றியை கொடுத்தீங்கன்னா ஆண்டவரே, அந்த வெற்றிக்கு நான் என்ன செய்ய போறேன், என் வீட்டுல நான் போகும்போது வீட்டுல இருந்து வெளியே என்ன வருதோ அதை தகன பலியாக நான் உமக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போறார். போய் அங்க அவருடைய வெற்றியை வந்து சும்மா இதுவா விடல. பாருங்களேன், அந்த 20 பட்டணங்கள், 33 வசனத்தை பார்த்து, 20 பட்டணங்கள் ஆரோர்ல இருந்து எடுத்து மெனித் என்ற ஊருக்கு முற்றிலுமாக ஆமோன் புத்திரரை அவன் தாழ்த்தினான் இல்லைங்களா, தாழ்த்தினான்னு பாக்குறோம். அது முடிஞ்சு இப்ப கேமரா வந்து ஜெப்தா மேல திரும்புது. இப்பதான் ஸ்டோரியே ஸ்லோ மோஷன்ல மாறுது. ஜெப்தா ஸ்லோ மோஷன்ல அவர் வீட்டுக்கிட்ட நடந்து வர்றார். மிஸ்பா அவர் வீடு, அந்த மிஸ்பாக்கு வீட்டுக்கிட்ட அவர் நடந்து வர்றாரு. ஊருக்குள்ள வந்துட்டாரு, குதிரையில இறங்கி, ஒருவேளை அவர் வீட்டுக்கு கார்டன் இருந்திருக்கலாம் பெருசா, அங்க குதிரையில இருந்து இறங்கி கேட் எல்லாம் திறந்து உள்ள வர்றாரு. அவருக்கு என்ன, வெளியில இருந்து ஆடு வருதா, மாடு வருதா, இல்ல ஒருவேளை ஒரு வேலைக்காரனே வருதா, எது வந்தாலும் நம்ம கொடுத்துருவோம் அப்படின்னு பார்த்தா, அவளுக்கு இருந்த ஒரே மகள், அருமையான மகள், பாவம் வேற பிள்ளைங்களே இல்லை அவருக்கு. அவருக்கு பிறந்தது ஒரே மகன், ஒரே பொண்ணு. அந்த பொண்ணு வெளியே வருது, அதுவும் அது சும்மா அவர் தான் டான்ஸ் ஆடின்னு வருது. தம்பூரை போட்டுக்கிட்டு, மோலம் போட்டுக்கிட்டு, ஆட்டம் போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு வெளியே வருது. அவர் அதை பார்க்கறாரு, என்ன ஆகுது, அவர் அப்படியே மனசே உருகி உடைஞ்சு போகுது, துணியே கிழிச்சுக்கிறாரு இல்லைங்களா, வஸ்திரத்தை கிழிச்சுக்கிட்டு ஐயோன்னு அங்க இருக்கிற மணல்லாம் எடுத்து தலையில போட்டுக்கிற மாதிரி, அந்த மூச்சையே நிக்கிற மாதிரி ஒரு சீன் பாருங்களா. படங்கள்லாம் சீன் எடுத்தோம்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி அந்த மகள் வருது. அது ஏன் அப்படி டான்ஸ் ஆடிட்டு வருது, அதுக்கு வெற்றி தெரிஞ்சிருச்சு, அப்பா வென்றிருக்கிறார் அப்படின்னு. ரொம்ப அருமையான மகள், ஒரு மோசமான மகளா இருந்தாலும் போனா போட்டோம் அப்படின்னு விட்டுடலாம். அருமையான மகன், மகன் இருந்தா இப்படி இருக்கணும் இல்லைங்களா, அருமையான மகள் பாருங்களேன். அந்த மகள் வெளியே வருது, ஒரே மகள், ஒரு ஆபிராமுக்கு ஒரே மகன் இருந்த மாதிரி ஒரே மகள். ஆபிராம் ஸ்டோரியிலாவது அவர் வெட்டும் போது தேவ தூதன் வந்து நிறுத்து அப்படின்னார், ஆனா இந்த ஸ்டோரியில நோ ஸ்டாப்பிங், கடவுள் ஏதோ அவருடைய காரணத்துக்காக இதை முழுசா அனுமதிச்சார். அதுதான் பாக்குறோம், அப்பத்துல இருந்து ஸ்டோரி ரொம்ப ஸ்லோ மோஷனா போறத பாக்குறோம். என்ன நடக்குது அதுக்கப்புறம்,
இதோ அவன் குமாரத்தை தம்புரு வாசித்து நடனம் செய்து அவனுக்கு எதிர்கொண்டு வந்தால், அவள் அவனுக்கு ஒரே பிள்ளையானவள், அவளை அல்லாமல் அவனுக்கு குமாரனும் இல்லை குமாரத்தியும் இல்லை. அவன் அவளை கண்டவுடனே தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு, ஐயோ என் மகளே, என்னை மிகவும் மனமடையவும் கலங்கவும் பண்ணுகிறாய், நான் கர்த்தரை நோக்கி என் வாயை திறந்து சொல்லிவிட்டேன், அதை நான் மாற்றக்கூடாது என்றான். அப்பொழுது அவள், என் தகப்பனே, நீர் கர்த்தரை நோக்கி உம்முடைய வாயை திறந்து பேசினீர் அல்லவோ, அம்மோன் புதராகிய உம்முடைய சத்துருக்களுக்கு நீதியை சரி கட்டும் ஜெயத்தை கர்த்தர் உமக்கு கட்டளையிட்டபடியால் உம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டபடியே எனக்கு செய்யும் என்றார். பின்னும் அவள் தன் தகப்பனை நோக்கி, நீர் எனக்கு ஒரு காரியம் செய்ய வேண்டும், நான் மலைகளின் மேல் போய் திரிந்து நானும் என் தோழிமார்களும் என் கன்னிமை நிமித்தம் துக்கம் கொண்டாட எனக்கு 2 மாதம் தவணை கொடும் என்றாள். அதற்கு அவன், போய் வா என்று அவளை 2 மாதத்திற்கு அனுப்பிவிட்டான். அவள் தன் தோழிகளோடும் கூட போய் தன் கன்னிமை நிமித்தம் மலைகளின் மேல் துக்கம் கொண்டாடி 2 மாதம் முடிந்த பின்பு தன் தகப்பனிடத்திற்கு திரும்பி வந்தாள். அப்பொழுது அவன் பண்ணியிருந்த தன் பொருத்தனையின்படி அவளுக்கு செய்தான். அவள் புருஷனை அறியாதிருந்தால், இது நிமித்தம் இஸ்ரவேலின் குமாரத்திகள் வருஷந்தோறும் போய் 4 நாள் கிளியத்தியனான எப்தாவின் குமாரத்தை குறித்து புலம்புவது இஸ்ரவேலிலே வழக்கமாயிற்று.
ரொம்ப சேட் ஸ்டோரி இல்லைங்களா, நீங்க படிச்ச நான் முதல் முதல் படிக்கும் போது ரொம்ப சேட் ஆயிட்டேன், ரொம்ப சேட் ஆயிட்டெல்லாம் சேடா தான் படுத்துட்டு இருந்தேன், வெரி சேடு. அது பாருங்களேன் இவ்வளோ ஒரு பெத்தடிக் ஸ்டோரி. இதுல எழுதும் போது அதான் மக வரும்போது அந்த மகளை பார்த்து, ஐயோ மகளே, எனக்கு இருந்த ஒரே மகளே, செல்ல மகளே, ஒரே மக மக அப்பானா, எனக்கு ஒரு மக இருக்கிறதுனால இப்ப தெரியுது அந்த பாசம். மகங்க மகளுங்கத்தான் அப்பா கிட்ட ரொம்ப அட்டாச்மெண்ட்டா இருக்கும் இல்லைங்களா, அப்பா தான் ரொம்ப ஸ்பெஷல், மகனுங்கன்னா அம்மா பிள்ளைங்க. மக ஒரே மக, எவ்வளோ பாசத்தோடு ஆசையோடு ஒரே பொண்ணுன்றதுனால அவர் வளர்க்கும் போது அது வருது. எப்படி இருக்கும் அந்த மனுஷனுக்கு, உள்ளமே உடஞ்சி போச்சு, உள்ளமே உடஞ்சி போச்சு, ரொம்ப கஷ்டம். ஆனா அது சொல்லி அந்த மக யோசிச்சு பாருங்களேன், என்ன மகனா இப்படி இருக்கணும், இப்ப இருக்கிறாங்களே மகளுங்க, ஐயோ கொடுமை, அப்பா அம்மா அவங்களுக்கு கேவலத்தை வாங்கி தரத்துக்கு தான் அதுங்க இருக்கிறது பிறக்கிறதுன்ற மாதிரி நிறைய மகளுங்க ஆயிடுறாங்க. அப்பா அம்மாவுக்கு கேவலத்தை வாங்கி தர பெண்ணுங்க, இது பாருங்களேன், அப்பா நீங்க செஞ்சீங்க பொருத்தனை, கர்த்தருக்கு நீங்க செஞ்ச பொருத்தனைனால கடவுள் இஸ்ரவேல் ஜனத்தை காப்பாத்தி உயர்த்தினாரு, அதனால நீங்க செஞ்ச ஆண்டவருக்கு பொருத்தனை பண்ணபடியே எனக்கு கொடுங்க. நீ பொருத்தனை செஞ்சா நீ காமிச்சனும், நாயம் கட்டிக்கணும் அப்படின்னு பேசுறாங்க ஊர்ல, நீ செஞ்சதுக்கு நாயாயா பண்ணும் போயா அப்படின்னு, நீ பைத்தியக்காரத்தனமா உலட்டிட்டு வந்திருக்க வயசாகி கூறு கெட்டு போய் அப்படின்னு பேசுற பொம்பளைங்க. இது என்ன சொல்லுது, கர்த்தருக்கு வாய் திறந்து நீங்க பேசிட்டீங்க, அதை கேட்டு கர்த்தர் உங்களுக்கு வெற்றியை கொடுத்தார். என்ன தெய்வ பக்தி, பெற்றோர்களுக்கு அடக்கம், ஒரு ஒரு ஹீரோயின்னா இப்படி ஒரு ஹீரோயினை பார்க்கணும், இஸ்ரேல் ஜனங்களே அதை கொண்டாடும்படிக்கு எவ்வளோ ஒரு ஹீரோயின் இப்படின்னு அவளை கொண்டாடும்படிக்கு அந்த வருஷத்தில் ஒரு ஞாபகார்த்தமாக நினைவு சின்னமாக அந்த நாளை கொண்டாடுவாங்க. பாருங்களேன், அதான் ஒரு பெரிய எவ்வளோ அருமையாக கீழ்ப்படிதல், வார்த்தையில் சொன்னபடி நீங்கள் செஞ்சீங்கப்பா, அதனால உங்கள் பொருத்தனைக்கு ஏற்றபடி எனக்கு செய்யுங்க. ஆனால் அது என்ன கேட்குது, எவ்வளோ பக்தி வைராக்கியம் அந்த பெண்ணுக்கு பாருங்களேன். எல்லா மகளுங்களும் இப்படி இருந்துடக்கூடாதான்ற மாதிரி இருக்கும். என்ன ஒரு அடக்கம், என்ன ஒரு இது, முதலாவது ஆண்டவர் மேல பயம், பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிதல், என்ன ஒரு அடக்கம். பெற்றோர் அது சொல்லி அது என்ன பண்ணுது, எனக்கு ஒரு 2 மாசம் டைம் கொடுங்க, எதுக்கு, நான் போய் துக்கம் கொண்டாடிட்டு வரேன் இல்லைங்களா. எனக்கு ஒரு கன்னி பெண், இன்னும் புருஷனை அறியாத பெண், 2 மாசம். அந்த 2 மாசம் எங்க போது இருந்தது, மலைகள் கீழே. எப்படி இருந்திருக்கும் அந்த 2 மாசம் யோசிச்சு பாருங்களேன். போன பிறகு என்னை எரிச்சிட போறாங்க, எப்படி இருந்திருக்கும், வெரி சேட். இதெல்லாம் நினைச்சு ஒரு படமா எடுத்தோம்னா நம்ம அழுதே அழுதுருவோம். அது 2 மாசம் ஒன்று அழுவுறதுக்கு கேட்குது, போய் நல்லா அழுதுட்டு வந்துடுறேன் ஃப்ரெண்ட்ஸோடு. அதுக்கு நல்ல, அதுக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் வரணும். இப்படி ஒரு பெண்ணுக்கு துக்கம்னா எந்த ஃப்ரெண்ட்ஸும் கிட்ட வரமாட்டாங்க. இப்போ இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்ட்டினா நிறைய பேர் வருவாங்க, ஆனால் நல்ல ஃப்ரெண்ட்ஸ், அது துக்கத்தோடு அது துக்கத்தை ஷேர் பண்ணுறதுக்கு அது கூட போகிறாங்க. 2 மாசம் இருந்து முடிஞ்சு வந்த பிறகு இவர் பலியாக கொடுக்கிறார். இப்போ சில கேள்விகளை கேட்போம், ரொம்ப சேட் தான். இது அவர் செஞ்சது சரியா, ஜஸ்தா செஞ்சது, என்ன சொல்றீங்க, அவர் செஞ்சது நியாயமா? பதிலே இல்லையா, எங்களுக்கு தெரியாதுங்க அப்படின்ற ஒரு பதிலும் இருக்கு. அவர் செஞ்சது நியாயமா, நியாயம்ன்றீங்களா? வேற யாராவது சொல்லுங்களா, சரி இப்படின்றீங்களா? ஓகே, செஞ்சது வேதத்தின்படி பார்த்தோம்னா அது சரியில்லை, சரியில்லை. ஏன் சரியில்லை அப்படின்னா, அது கடவுள் ரொம்ப மெச்சத்துக்கிறாருன்றதுக்காக போடல, அவர் எழுதின ஒரு மெச்சத்துக்கிறாருன்னு போடல, இது நடந்தது அப்படியே எழுதியிருக்கிறாங்க. ஆனா இது ஆண்டவருடைய நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமானது. எப்படி விரோதமானது, அவர் பொருத்தனை செய்யறது வந்து செஞ்சது விரோதம் இல்லை, ஆனா ஆண்டவருடைய நியாயப்பிரமாணத்துல எந்த மனுஷ பலிய கொடுக்க கூடாதுன்னு கற்பனை இருக்கு. பாருங்களேன், லேவியர் ஆகமும் 18:21,
நீ உன் சந்ததியில் யாராயிலும் மூளைக்கென்று தீக்கடக்கும்படி இடக்கூடாதே,
என்னவென்றால்
இஸ்ரவேல் புத்திரர்களும் இஸ்ரவேலில் வாசம் பண்ணுகிற அந்நியர்களிலும் எவனாயிலும் தன் சந்ததியில் ஒரு பிள்ளையை மோளேகுக்கு கொடுத்தால் அவன் கொலை செய்யப்பட வேண்டும், தேசத்தின் ஜனங்கள் அவன் மேல் கல்லறிய வேண்டும், அவன் என் பரிசுத்த தலத்தை தீட்டுப்படுத்தி என் பரிசுத்த நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்கும்படிக்கு தன் சந்ததியில் ஒரு பிள்ளையை மோளேகுக்கு கொடுத்ததினால் நான் அப்படியே அப்படிப்பட்டவனுக்கு விரோதமாக எதிர்த்து நின்று அவனை தன் ஜனத்தில் இல்லாதபடிக்கு அறுப்புண்டு போக பண்ணுவேன்.
உபாகமோ 12:31 பார்க்கலாம், 18:10 பார்க்கலாம், அங்கெல்லாமே மனுஷ பலிய தன்னுடைய சந்ததிய பிள்ளைகளை பலியாக அந்நியர்கள் தான் கொடுப்பாங்க, ஆனா நம்ம கொடுக்க கூடாது. ஆனா இவர் பொருத்தனை பண்ணிட்டாரு, பொருத்தனை இவர் பண்ணிட்டாருன்றதுக்காக நியாயப்பிரமாணத்தை மீறலாமா, பொருத்தனை இவர் பண்ணிட்டாருன்றதுக்காக ஒரு பாவத்தை செய்யலாமா, செய்யக்கூடாது இல்லைங்களா. அதனால அவருக்கு தெரியாம போச்சா, அவருக்கு தெரியாம போச்சா, இவ்வளவு இஸ்ரவேல் சரித்திரத்தை அறிந்தவர் தெரிஞ்சவர், அவருக்கு தெரிஞ்சு சில காரியங்களை தெரிஞ்சுக்கிறது ஒண்ணு, கீழ்ப்படுகிறது ஒண்ணு. ஒருவேளை இந்த ரவுடி கூட்ட கூட எல்லாம் சேர்ந்து, இந்த குண்டா கூட்டக்கெல்லாம் சேர்ந்து சவகாசம் நம்ம எப்படி வச்சிருக்கோமோ, ஒருவேளை அவருக்கு பக்தி என்றதை விட பக்தி கோளாறுன்னு நேரத்தில் இல்லைங்களா, ஒரு பக்தி கோளாறு கூட வந்திருக்கலாம். ஜாஸ்தி பக்தி, ஆண்டவர் எழுதி இருக்கிறத விட அதிகமான பக்தி காட்டுற ஒரு பக்தி கூட்டம் இருக்கு. ஆண்டவர் எழுதி இருக்கிறது அவர் சொல்றத விட அதிகமாக பக்தியை நான் காட்டுவேன்ற மாதிரி, அவர் என்ன எழுதியிருக்காரு என்ன சொல்றாரு அப்படித்தான் ஆண்டவர் ஆராதிக்கணும், அப்படித்தான் பலி கொடுக்கணும், அதை மீறக்கூடாது. ஆனா அதையும் மிஞ்சி செய்வேன்ற எழுதுனதுக்கு மேல போறது, அது ரொம்ப தவறு. அவர் செஞ்சது தவறு. ஏன்? ஏற்கனவே ஆவியானவர் அவருக்குள்ள வந்து வெற்றியை தரேன்னு ஆவியானவர் உறுதி இருக்கும் போது முதலாவது பொருத்தனையே செஞ்சு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் செஞ்சார். அது அது ஆர்வ கோளாறு. அந்த ஆர்வ கோளாறுல என்னவோ அது ஒரு பெருமை இல்லை. நான் வெறும் சாதாரணமா அந்த வெற்றியை வாங்கிக்க மாட்டேன், நானும் ஆண்டவருக்கு ஏதாவது ஒன்று செய்வேன் அப்படின்னு அவர் செஞ்சது ஆர்வ கோளாறு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஆனா ஆண்டவருக்கு நியாயமான விதத்தில் பொருத்தனை செய்யறது நல்லது, அது தவறில்லை. வேதம் அதை தவறாகவே சொல்றது இல்லை. அத ஆண்டவர் கொடுத்த இரக்கத்துக்கோ ஆண்டவர் கொடுத்த தயவுக்கோ நம்ம ஒரு நன்றி காட்டும்படிக்கு, ஆண்டவர் கொடுத்த தயவை வாங்குற மாதிரி இல்லை, ஒரு நன்றி கடனாக, ஒரு ஆண்டவருக்கு நம்ம காட்டுற ஒரு கடனாக, நன்றியாக நம்ம பொருத்தனைகள் செஞ்சுக்கலாம். அது ஆண்டவருக்கு செய்யலாம். அது ஆண்டவர் ரொம்ப பிரியப்படுறார் இல்லைங்களா. அப்படி செய்யறவங்களுக்கு தான் சொல்ல போனா உண்மையான விசுவாசிகள் அப்படி செய்வாங்க. அது செஞ்சு அது ஆண்டவருக்கு நம்ம செஞ்சுக்கிறோன்றது அது நல்லதுதான். ஆனா பாருங்க, அது லேவியராகமும் 27:2 எல்லாம் போட்டிருக்கு. அது வந்து ஆண்டவருடைய மகிமைக்காகவோ அவருடைய ராஜ்யம் வளருவதற்காகவோ அவருடைய சேவைக்காகவோ அப்படி நம்ம செய்யலாம். அது செய்யறது நல்லது, அது ஆண்டவர் ரொம்ப மெச்சித்துக் கொள்றாரு. ஆனா இந்த மாதிரி ஆர்வ கோளாறுல ஆண்டவருடைய கட்டளையே மீறும்படிக்கு செய்யறது ரொம்ப தவறு. அதான் நம்ம புரிஞ்சுக்கணும், ரொம்ப தவறு. சரியான விதங்கள்ல செய்யலாம். ஆனா ஜெஃப்தா அவர் ஒரு பெரிய பாவத்தை தான் செஞ்சாருன்னு சொல்லலாம், பாவத்தை தான் செஞ்சார். ஆனா இது ஒரு ஒரு சரியான பொருத்தனை செஞ்சுக்கிறதுக்கு அந்த பொருத்தனுடைய தீவிரத்துக்கு ஒரு நல்ல முன் உதாரணம்னு சொல்லலாம். நல்ல முன் அவர் செஞ்சது தப்பு. ஆனா ஒரு பொருத்தனை ஆண்டவருக்கு செஞ்சிட்டோம்னா ஒரு தவறான பொருத்தனையே அந்த அளவுக்கு தீவிரமா அவர் செய்யறாருன்னா நம்ம நல்ல ஆண்டவருக்கு செய்யற நல்ல பொருத்தனைய எவ்வளவு தீவிரமாக நம்ம நிறைவேற்றணும்ன்றது நம்ம இதுல இருந்து படிக்கணும். யோசிச்சு பாருங்களேன், அதை இதுல இருந்து படிக்கணும். அவர் 35 வசனத்துல படிங்களா,
அவன் அவளை கண்டவுடனே தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு, ஐயோ என் மகளே, என்னை மிகவும் மனப்பணியவும் கலந்தவும் பண்ணுகிறாய். நான் கர்த்தரை நோக்கி என் வாயை திறந்து சொல்லிவிட்டேன், அதை நான் மாற்றக்கூடாது என்றான்.
இதுல ஒரு பயன்பாடுக்கு நம்ம படிச்சுக்கணும். நான் கர்த்தரை நோக்கி என் வாயை திறந்து சொல்லிவிட்டேன், அதுல இருந்து நான் பின்வாங்கி போக கூடாது. ஐ கேனாட் கோ பேக். இங்கிலீஷ்ல தான் வருது. கர்த்தருக்கு முன்னாடி என் வாயை திறந்து நான் சொல்லிவிட்டேன், அதுக்கு நான் பின்னாடி போகக்கூடாது. பாருங்களேன், அதுதான் பொருத்தனைக்கு அர்த்தம். ஆண்டவருக்கு முன்னாடி வாயை திறந்து சொல்லிவிட்டேன், நான் பின்னாடி போகக்கூடாது. இது ரெண்டு காரியம் இதுல இருக்கு. வாயை திறந்து கர்த்தர்கிட்ட சொல்றது, நம்ம பின்னாடி போகக்கூடாது. நம்ம நம்ம வாழ்க்கையில ஆண்டவருக்கு முன்னாடி வாயை திறந்து சொல்லி இருக்கிற காரியங்கள் எத்தனை நீங்க யோசிச்சு பாருங்க. அதுல என்ன அந்த காரியங்களை நம்ம என்ன பண்ணக்கூடாது? பின்வாங்கி போகவே கூடாது, பின்வாங்கி போகவே கூடாது. ஆண்டவர்கிட்ட நம்ம முதலாவது ரொம்ப பொருத்தனை மாதிரி வாயை திறந்து சொன்ன காரியம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிச்சு நான் மனம் திரும்பி இன்னுமே இயேசுடைய ஸ்ரீசனாக நான் இருக்க போறேன். அதை நம்ம எல்லாரும் வாயை திறந்து சொல்லியிருக்கிறோமா இல்லையா? கர்த்தருக்கு முன்பதாக வாயை திறந்து சொல்லி இருக்கிறோம், ஐ ஹாவ் டிசைடட் டு ஃபாலோ ஜீசஸ். அப்புறம் என்ன? நோ டர்னிங் பேக். கர்த்தருக்கு என் வாயை திறந்து சொல்லிவிட்டேன், அதை பின்வாங்கி போக முடியாது, போக முடியாது. ஒரு தவறான பொருத்தனையை செஞ்ச ஜெஃப்தாவே எவ்வளவு தியாகம் அதுல அடைஞ்சிருக்கு, எவ்வளவு மனம் உருக்கம், எவ்வளவு வேதனை, எவ்வளவு இது இருந்துக்கு, அதுக்கே அப்படி நிறைவேற்றுறானா? நம்ம செஞ்ச நல்ல பொருத்தனை அது. அந்த பொருத்தனை எவ்வளவு தீவிரமா நம்ம நிறைவேற்றணும் யோசிச்சு பாருங்களேன். நம்ம செஞ்சிருக்கிறோம் நல்ல அறிக்கையை நீ செய்தாய் அப்படின்னு திமோத்திக்கு பவுல் சொல்றார். நம்ம வாயை திறந்து ஆண்டவர்கிட்ட சொல்லியிருக்கோம், ஆண்டவரே நீர் தான் என் கர்த்தர், என் எஜமான, உனக்காகத்தான் நான் வாழ்வேன்னு வாயை திறந்து கர்த்தர்கிட்ட சொல்லியிருக்கிறோம். கர்த்த பரலோகமே பார்த்துருக்குது நம்ம சொன்னது இல்லைங்களா. அதுவும் ஜெப்தா எடுத்து பாருங்க, அவர் வந்து பப்ளிக்கா அவர் சொல்லலை, யாருக்கும் தெரியல. அவர் போகும்போது அவர் மனசுல அவர் நினைச்சுக்கிட்டாரு, ஆண்டவர்கிட்ட ஜபத்துல சொன்னார், வேற யாருக்கும் அது தெரியாது. அதுவே இந்த தீவிரமா அந்த மனுஷன் நிறைவேற்றுறான்னா, நீங்க ஒவ்வொருத்தரும் சர்ச் மெம்பர்ஸா இருக்கிறவங்க, நீங்க பப்ளிக்கா, நீங்க தனிப்பட்ட விதத்துல உங்க மனசுல சொன்ன பொருத்தல மாத்திரம் இல்ல, உங்க வாயை திறந்து சொல்லி இருக்கிறீங்க, இயேசுவை நான் நம்புறேன், நான் இன்னமே இயேசுக்காகத்தான் வாழ போறேன், அவர் தான் என்னுடைய லார்ட், அவருக்கு கீழ்ப்படிஞ்சுதான் வாங்க போறேன். அதை வெறும் வார்த்தையில மாத்திரம் நான் சொல்றது இல்ல, நான் வந்து அடையாளத்தோடு சாட்சியோடு பப்ளிக்காக அறிவிக்க போறேன்னு தண்ணியில முக்கப்பட்டு நான் இன்னமே மரித்தேன், இன்னமே நான் இயேசுக்காகத்தான் வாழப்போறேன், புது வாழ்க்கை வாழப்போறேன் எந்திரிச்சு வந்த பொருத்தனைய பரலோகமெல்லாம் கேட்டிருக்கு. நம்ம பொருத்தனை அந்த பொருத்தனையில நம்ம எவ்வளவு தீவிரமா இருக்கிறோம், கேன் யூ திங்க் ஆஃப் திஸ். யோசிச்சு பாருங்களேன், பப்ளிக்கா அவரு அந்த மனுஷன் கடவுளுக்கு செய்யற பொருத்தனை எல்லாம் சாதாரணம் இல்லை. பரலோகத்துக்கிட்டயா போய் சொல்றோம், கடவுள்கிட்டயா போய் சொல்றோம், இது எவ்வளவு பயங்கரம். ஜெப்தா நியாய தீர்ப்புல எந்திரிச்சு போய் கிறிஸ்தவமா வாழ்றீங்க, பேர் கிறிஸ்தவமா வாழ்ந்துக்கிறீங்க, பேருக்கு ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறீங்கன்னு உங்களெல்லாம் குற்றப்படுத்த மாட்டார். யோசிச்சு பாருங்க, என்ன ஞானஸ்தானம் எடுத்த, என்ன ஆண்டவருக்காக வாழ்றன்னு சொன்னேன்னு ஜெப்தா அவருடைய மக எந்திரிச்சு உயிரே கொடுத்துச்சு அந்த புள்ள பொருத்தனையை நிறைவேற்றணும்ன்றதுக்காக. அவங்க எல்லாம் எந்திரிச்சு நம்மளை எப்படி பார்ப்பாங்க, நியாய தீர்ப்புல என்ன குற்றப்படுத்துவாங்க நம்மள, பரலோகமே கேட்டிருக்கு நம்ம பொறுத்தனே. ஆண்டவரே உமக்காகத்தான் வாழணும், நோ டேர்னிங் பேக், நோ டேர்னிங் பேக், பகிரங்கமா. அதுவும் யாரும் நம்மளை கட்டாயப்படுத்தல, நம்மள ஏன்னா கட்டாயப்படுத்தினா அங்க சபைக்கு வந்து சேருங்க, அது இல்ல, சுயமா நான் வரேன், நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன்னு ஆண்டவர்கிட்ட வந்தோம். அந்த பொறுத்தனையில நம்ம எவ்வளவு தீவிரமா இருக்கிறோம், இதான் நமக்கு ஞாபகப்படுத்துது. நம்மளை சொல்ல போனா வெக்கம் அடிக்கும், ரொம்ப வெக்கப்படணும். பொய்யான பொருத்தனை செஞ்சு அதுக்கே இவ்வளோ தியாகத்தை அனுபவிச்சிருக்கிறாங்கன்னா, உண்மையான பொருத்தனை செஞ்சுக்கிட்டு அது குறித்து கேர்லெஸ்ஸா இருக்குது எவ்வளோ பெரிய பாவம், எவ்வளோ பெரிய தப்பு. நீங்க யோசிச்சு பாருங்க, ஞானஸ்தானத்தின் மூலமா செய்யறது மாத்திரம் இல்லை, தொடர்ந்து அதை வந்து பரலோகத்துக்கு அறிவிக்கும்படி கம்யூனியனை எடுத்துக்கிட்டு செய்யறோம். எல்லாருக்கும் கம்யூனியன் கொடுக்கறது இல்ல, சில பேரை பிரிச்சுதான் வச்சிருக்கிறோம், எல்லாருக்கும் கம்யூனியன் இல்லை, சில பேருக்கு தான் கம்யூனியன். நான் வந்து கம்யூனியனை எடுக்கிறேன், அறிவிக்கிறேன், வாயை திறந்து கர்த்தருக்கு முன்பதாக சொல்லுகிறேன் அப்படின்னு நம்ம சொல்றோமே, வாயை திறந்து கர்த்தருக்கு முன்பதாக பொருத்தனை செய்யறோமே, அதை குறித்து எவ்வளவு சீரியஸா இருக்கிறோம் நம்ம, ரொம்ப அதை யோசிக்கணுங்க. அதுல என்ன செய்யக்கூடாது, பின்வாங்க கூடாது, பின்வாங்க கூடாது, அதுதான் நம்ம பார்த்துக்கணும். அதான் நம்ம இந்த ஃபாக்ஸஸ் புக் ஆஃப் மார்ட்டிஸ் போகும்போது ரத்த சாட்சிகளா மறித்தவங்களை பார்க்கும்போது, உன்னை போட்டு கைய காலெல்லாம் தனியா ஒரு மிஷின் பிக்க போகுது, பின்வாங்கிறியா, பண்ணிட்டேன், என்ன பண்ணாலும் பின்வாங்க முடியாது, உன்னை போட்டு கொளுத்த போறோம், பின்வாங்கிறியா, நோ பின்வாங்க போறது இல்லை, உன் நகத்தெல்லாம் பிக்க போறோம், பின்வாங்கிறியா, இல்ல பின்வாங்க முடியாது. எத்தனை பேர் ஒரு வாட்டி கர்த்தர்கிட்ட நம்ம பொருத்தனை பண்ணிட்டோம்னா அதுல பின்வாங்கி போக கூடாது, போக முடியாது, போக முடியாது, ரொம்ப முக்கியம் அதை நம்ம வச்சுக்கணும் பாருங்களேன். அதான் இது நம்ம பொருத்தனை வந்து வாய திறந்து கர்த்தர்கிட்ட சொல்லிட்டோம்னா அதுல பின்வாங்கி போக முடியாது, அதுக்கு நம்மள ஒப்பு கொடுக்கணும். வாலிபமா இருக்கும் போதே யோசிச்சு பாருங்க, பாவம் சோதனை நம்மள வந்து அழைக்குது, சோதனை நம்மள வந்து இழுக்குது, அதுக்கு இதுக்கு கொடுக்கக்கூடிய ஆர்குமெண்ட் யோசிச்சு பாருங்களேன், கர்த்தருடைய பொருத்தனைகள் என் மேல இருக்குது, அதுக்கு அதுல இருந்து நான் பின்வாங்கி வர முடியாது, அதை விட்டு நான் பின்வாங்கி வர முடியாது. யோசேப்பு சொன்ன மாதிரி இந்த தேவனுக்கு முன்பதாக இப்படிப்பட்ட அக்கிரமத்தை நான் எப்படி செய்வேன் அப்படின்னு தாங்க நம்ம இருக்கணும். அது கடவுளுடைய பொருத்தனைகள், இந்த பொருத்தனை வந்து ஐயோ சில பேர் வந்து ஐயோ அதனால தாங்க நான் பொருத்தனையே செய்யறதில்ல அப்படின்னா அது ரொம்ப தவறு, அது ராங். ஏன்னா இது நம்மளை ரட்சிக்கும் பொருத்தனை, ரட்சிப்பின் பொருத்தனை, இந்த பொருத்தனை செய்யறது தான், இந்த பொருத்தனை தான் நம்மளை ரட்சிக்க போகுது இல்லைங்களா. ஆனால் நம்மளுடைய கடமை என்ன, அதுலேருந்து பின்வாங்கி போகக்கூடாது. உலகத்தில் என்னதான் நடந்தாலும் அதுலேருந்து பின்வாங்கி போகக்கூடாது. பின்வாங்கி போகிறோம்னா என்ன காட்டுது, நம்ம பண்ண பொருத்தனை, நம்ம வாழ்ந்த எல்லா வாழ்க்கையும் மாயமான வாழ்க்கை. ஏன்னா உண்மையா கர்த்தருக்கு ரட்சிக்கப்பட்டவங்க பொருத்தனை செய்தவங்க ஒருபோதும் பின்வாங்கி போக மாட்டாங்க, விடாமுயற்சியா தேவராஜ்யத்துக்கு போய் சேருவாங்க. நம்ம ஒருவேளை பின்வாங்கி போறோம்னா அது பொய்யான பொருத்தனை, பொய்யான ரட்சிப்பு, பொய்யான மாயமான வாழ்க்கையை நம்ம வாழ்ந்திருக்கிறோம். அதனால தான் ஒரு பெரிய பாடத்தை இதுல படிக்கணும். பாருங்களேன், ஜெப்தா அவங்களுடைய மக நமக்கு ஒரு பெரிய திருஷ்டாந்தங்கள் அப்படின்னு வேதம் சொல்லு. திருஷ்டாந்தங்கள்னா என்ன அர்த்தம், எக்ஸாம்பிள்ஸ். ஒரு பக்கம் ஜெப்தா அவருடைய மகன் நிக்குது, பாரியா ஆண்டவருக்கு சொன்ன போய் பொருத்தனையில எவ்வளவு பெரிய தியாகத்தை செஞ்சுட்டு வந்து நாங்க நிக்கிறோம், யாருக்குமே ஊர்ல தெரியாது, என் மனசுல தான் நான் சொல்லிக்கிட்டேன், அதுக்கே எவ்வளவு தீவிரமாக அதை நிறைவேற்றணும், ஊரெல்லாம் அறியற மாதிரி பரலோகெல்லாம் அறியற மாதிரி நீங்க பொருத்தனையை செஞ்சுட்டு பரலோகத்துக்கிட்ட போய் சொல்லலாமா, அதுக்கு பொய்யா வாழலாமா, இயேசுதான் எஜமானன், அவருக்காகத்தான் வாழுவேன், இனி நான் எனக்கு சொந்தம் இல்லை, நான் மீட்கப்பட்ட பாவி, அவர் ரத்தத்தினால என்ன வாங்கியிருக்கிறார், அவருக்காகத்தான் வாழ்வேன், அந்த பொருத்தனைக்கு நம்ம உண்மையா வாழ்றோமா, நம்ம யோசிச்சு பார்க்கணும். அவங்க நம்மளை குற்றப்படுத்துவாங்க நியாய தீர்ப்புல. ஆண்டவருக்கு நம்ம செஞ்ச பொருத்தனையை புதுப்பித்து அதுக்கு உண்மையா நம்ம வாழணுங்க. அந்த அந்த பாடத்தை நம்ம கத்துக் கொடுக்குறது ஜெபம் பண்ணி. எங்களை நேசிக்கிற அருமையான ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையின் உதாரணங்கள் எங்களுடைய ரட்சிப்புக்கு ஒரு எடுத்துக்காட்டாக பிரயோஜனமாக இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த பாடத்தில் படித்த மாதிரி ஜெப்தாவும் அவருடைய மகளும் பல விதத்தில் எங்களை வெக்க அடிச்சிடுறாங்க ஆண்டவரே. எங்களுடைய பொருத்தனைகள் நியாயமானது நல்லது பரலோகம் கேட்கும்படிக்கு செய்த பொருத்தனைகள்ல நாங்கள் எவ்வளவு அசட்டையா இருந்திருக்கிறோம், எவ்வளவு பின்வாங்கி போயிருக்கிறோம். ஆனா உமக்கு செய்த தவறான பொருத்தனைகள்ல எம்மட்டும் தியாகத்தை அவர்கள் செய்து அதை நிறைவேற்றி இருக்கிறாங்க. கர்த்தருக்கு என் வாயை திறந்து நான் பேசிவிட்டேன், நான் பின்வாங்க முடியாது என்ற ஒரு வைராக்கியம் எங்க எல்லோருக்குள்ளேயும் இருக்கும்படிக்கு, இந்த உலகம் எங்களை இழுக்கும் போது, சாத்தா எங்களை இழுக்கும் போது, பிசாசு எங்களை இழுக்கும் போது, சோதனைகள் எங்களை இழுக்கும் போது, இந்த ஒரு வாதம் எப்பொழுதும் எங்க மனசில் ஓங்கி நிக்க உதவி செய்ய மாட்டவரே. கர்த்தருடைய பொருத்தனைகள் எங்கள் தலைமையில இருக்கிறது. கர்த்தருக்கு முன்பதாக நான் பேசிவிட்டேன், நான் பின்வாங்க முடியாது என்பதையே நோக்கி நாங்கள் முன்னேறி செல்ல எங்களுக்கு உதவி செய்ய மாட்டவரே. இந்த ஜபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம் நல்ல தேவனே. இதோடு இந்த கூட்டத்தை முடிக்கலாம்.